ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்தபோது சைத்தன்ய மகாபிரபுக்கும் ராமானந்த ராயருக்கும் இடையில் நிறைய உரையாடல்கள் நடந்தது. நான் நேற்றைய விளக்கின மாதிரி சைத்தன்ய மகாபிரபு 18 வருடங்களுக்கு மேலாக பொறியில் தங்கியிருந்த காலகட்டத்தில் ராமானந்த ராயர் மகாபிரபுனுடைய இணைப்பிரியாத தோழராக இருந்தார். இருந்தாலும் அவர்களுடைய முதல் சந்திப்பு, அந்த சந்திப்பின் போது நிகழ்ந்த உரையாடல்கள் மிகவும் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது கௌடிய வைஷ்ணவ தத்துவத்திற்கும் ஒரு முக்கியமான அடிப்படையாகவும் அமையுது. அதிலிருந்து சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபுக்கும் ராமானந்த ராயருக்கும் இடையில் நடந்த உரையாடல்கள் சாதன சாத்திய தத்துவ அப்படின்னு சொல்லப்படுது. சாத்தியம் அப்படின்னா அடையப்படக்கூடிய இலக்கு, சாதனை அப்படின்னா அதை அடையிறதுக்கான வழிமுறை. சாதனை என்ன, சாத்தியம் என்ன அப்படிங்கிறத மகாபிரபு ராமானந்த ராயர்கிட்ட கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கு ராமானந்த ராயர் கொடுக்கக்கூடிய பதில்தான் இந்த உரையாடல்களுடைய அடிப்படையாக அமையுது. முதல்ல ராமானந்த ராயர்கிட்ட சாதன சாத்தியா பற்றி மகாபிரபு கேட்டபோது மகாபிரபு முதல்ல வர்ணாசிரமத்தை எடுத்துரைக்கிறார். ஒவ்வொருத்தரும் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் தத்தமது கடமைகளை செய்யும்போது அதன் மூலமாக ஒருவர் படிப்படியாக தங்களுடைய வாழ்வின் குறிக்கோளை அடைய முடியும் அப்படிங்கிறது அவருடைய கூற்று. அவர் சொல்கிறார், விஷ்ணு புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டி, வர்ணாசிரம தர்மத்தை ஒருத்தங்க பயிற்சி செய்யும்போது அது ஒருத்தரை படிப்படியாக மேலே கொண்டுட்டு வரும், அதுதான் சாத்திய அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் மகாபிரபு சொல்கிறார், ஏகோ பாக்ய, இது வெளிப்புறமானது. வேற விஷயங்களை பற்றி சொல்லுங்கிறார். ராமானந்த ராயர் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி எடுத்துரைக்கும் போது அவங்கவுங்க கடமைகளை செய்து பகவான் மேலே பற்றுதலை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இருந்தாலும் மகாபிரபு இது வெளிப்புறமானது அப்படின்னு அதை நிராகரிக்கிறார். மேலும் பேச சொல்லி சொல்கிறார். அப்போ ராமானந்த ராயர் கடமைகளை செய்து அதனுடைய பலனை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதை பற்றி பேசுகிறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ண கர்மார்ப்பணம், நம்மளுடைய கர்மங்கள் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதை பற்றி சொல்கிறார். கிருஷ்ண கர்மார்ப்பணத்தை பற்றி சொல்லும்போது அவர் பகவத்கீதையிலிருந்து மேற்கோள் காட்டி உரைக்கிறார். எத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசி எத்தப்பசதி கௌந்தேயா தத்குருஷமதர்ப்பணம். மகாபிரபு அதையும் சொல்கிறார், ஏகோ பாக்ய, இதுவும் வெளிப்புறமானது. வேறு ஏதாவது சொல்ல. அப்போ அந்த தருணத்தில் அவர் எல்லா கடமைகளையும் துறக்கிறத பற்றி சொல்கிறார். ஸ்வதர்ம தியாக, முதல்ல வர்ணாசிரமத்தை பற்றி சொல்கிறார், அடுத்ததாக கிருஷ்ண கர்மார்ப்பணத்தை பற்றி சொல்கிறார், அதற்கடுத்து ஸ்வதர்ம தியாகத்தை பற்றி சொல்கிறார். ஒருத்தருடைய விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை பகவானின் தொண்டிற்காக தியாகம் பண்ணுறது. அதற்கு அவர் சான்றாக பகவத்கீதையிலிருந்து எடுத்துரைக்கிறார். சர்வதர்மான் பரித்தியஜ்யம் அகமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. அப்பயும் மகாபிரபு சொல்கிறார் ஏகோ பாஹ்ய, இதுவும் வெளிப்புறமானது. அதாவது ஒருத்தருடைய ஸ்வதர்மத்தை தியாகம் பண்ணுறதும் வெளிப்புறமானது. இன்னும் ஏதாவது சொல்லுங்கிறார். அப்போ ராமானந்தராயர் ஞானம் கலந்த பக்தியை பற்றி சொல்கிறார், அல்லது ஞானத்துடன் செய்யப்படக்கூடிய பக்தி தொண்டை பற்றி சொல்கிறார். ஞானமிஸ்ர பக்தி. அதற்கு அவர் சொல்கிறார், பகவத்கீதையிலிருந்து மேற்கோள் காட்டுறார், பிரம்மபூத பிரசன்ன ஆத்மனசோச்சதி நா காங்கதி சமசர்வேஷு பூத்தேஷு மத் பக்தி மலப்பதே பராம். மகாபிரபு சொல்கிறார் ஏகோ பாஹ்ய, இதுவும் வெளிப்புறமானது. வேற ஏதாவது சொல்ல. அதுக்கப்புறம்தான் அவர் ஞான சூன்ய பக்தியை பற்றி சொல்கிறார். ஞானம் ஞானம் கலக்காத பக்தி தொண்டை பற்றி அவர் எடுத்துரைக்கிறார். இந்த ஞானம் கலக்காத பக்தி தொண்டு உயர்ந்ததுன்னு சொல்கிறார். அதற்கு அவர் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பிரம்மதேவருடைய பிரார்த்தனைகளிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். தியானே பிரயாசம் உதபஸ்பமம நமந்தமேவ ஜீவந்தி சன் முகரிதாம் பவதீய வார்த்தம் ஸ்தானே ஸ்தித ஸ்ருதிகதாம் தனுமான் மனோபி எப்பிரயாசோ ஜித ஜிதோப்பியசிதை ஸ்திரிலோக்கியம். யார் ஒருத்தவங்க ஞானிகளாக இல்லாமல், அதாவது பிரம்மனோட ஐக்கியமாறுதுங்கிற ஒரு விருப்பம் ஏதும் இல்லாமல், கர்ம வினைகள்லையும் ஆர்வம் இல்லாமல், பகவானுக்கு தூய்மையான விதத்தில் சேவை பண்ணுறாங்களோ, அவர்களால் பகவான் வெல்லப்படுபவராக ஆகிறார். கிருஷ்ணருடைய பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னா அஜித. அவரை யாராலும் வெல்ல முடியாது, ஆனால் அவர் ஜித வெல்லப்படுபவராக ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு முக்கியமான கருத்தும் பிரம்மதேவர் சொல்கிறார், ஸ்தானே ஸ்தித ஸ்ருதிகதாம். ஸ்தானே ஸ்தித, அவங்கவுங்க எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ, பிராமண சத்திரிய வைஷ்ய ஸ்து, இந்த இடத்துல பொதுவாக ஸ்தானம் அப்படின்னு வரும் பட்சத்தில் எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் குறிப்பாக வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் இங்கே குறிப்பிடப்படுது. பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரா பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரச சந்நியாஸ், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியது உயர்ந்ததாக சொல்லப்படுது. இந்த தருணத்தில் மகாபிரபு சொல்கிறார் ஏஹோ ஹயா, இது நல்லா இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்கிறார் ஆகே கஹோ ஆர், இன்னும் கொஞ்சம் முன்னே சொல்லுங்க, முன்னோக்கி போங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்க. அப்போ அந்த தலத்தில் அவர் பிரேம பக்தியை பற்றி சொல்கிறார். கிருஷ்ணருக்கான உண்மையான அன்போடு செய்யப்படக்கூடிய பக்தியினுடைய உயர்நிலையை எடுத்துரைக்கிறார். அவர் சொல்கிறார் கிருஷ்ண பக்தி ரச பாவித்த மத்தி ஹீ கிரியதாம் இத்தி குதோப்பி லப்யத்தை தத்ர லௌல்யம் அபிமூல்யம் ஏக்கலம் ஜென்ம கோட்டி சுக்ருதைர்னு லப்யத்தே. கிருஷ்ண பக்தி ரச அப்படிங்கிற அதற்கான மதி, அதற்கான புத்தி அல்லது அதற்கான உணர்வு, அது மிகவும் அரிதானது, ரொம்ப ரொம்ப அரிதானது. கிரியதாம் எத்திக்கு தோப்பி லப்யத்தை, இதை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தத்ர லௌல்யம் அபிமூல்யம் ஏக்கலம், இருந்தாலும் ஒரே ஒரு விதத்தினால அதை அடைய முடியும். அது என்ன அப்படின்னா லௌல்யம், பேராசை. கிருஷ்ண பக்தி அடையணும் அப்படிங்கிற பேராசை இருந்தது அப்படின்னா ஒருத்தரால் கிருஷ்ண பக்தி அடைய முடியுங்கிறார். ஜென்ம கோட்டி சுக்ருதைர்ன லப்யத்தை, கோட்டி ஜென்மங்களாக ஒருத்தர் வந்து சுக்ருதி பண்ணால் கூட அல்லது புண்ணியம் செய்தால் கூட ஒருத்தரால் கிருஷ்ண பக்தி ரசபாவ அதை அடைய முடியாதுங்கிறார். அதை தொடர்ந்து மகாபிரபு சொல்றார், நல்லா இருக்கு, இன்னும் சொல்ல. அடுத்தவர் தாசிய பிரேமையை பற்றி சொல்றார். பகவானுக்கு தாசனாக இருந்து சேவை செய்யறதனுடைய உயர்நிலையை எடுத்துரைக்கிறார். அதற்கு அவர் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து துர்வாச முனிவருடைய ஒரு கூற்றை பிரமாணமா சொல்றார். துர்வாச முனிவர் மகாராஜ் அம்பரீஷாளர தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்துட்டு பிரார்த்தனை செலுத்துறார். அந்த பிரார்த்தனையில் அவர் சொல்றார், என் நாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலஹ தஸ்ய தீர்த்த பதை கிம் வா தசான் தசானாம் அவசிஷ்யதே. என் நாம ஸ்ருதி மாத்திரேன, உங்களுடைய பெயர்களை ஒருத்தர் கேட்கறதுனாலேயே, பகவானுடைய நாமத்தை வெறும்னு கேட்கறதுனாலேயே, புமான் பவதி நிர்மலஹ, ஒருத்தர் நிர்மல எந்த ஒரு களங்கமும் இல்லாம இருக்கக்கூடியவராகிறார். தஸ்ய தீர்த்த பதை கிம்பா, அவர் தீர்த்த பத, அவர்கிட்ட எல்லா தீர்த்தங்களும் இருக்கு. அத்தகைய பக்தர்கிட்ட எல்லா புனித ஸ்தலங்களும் அங்க இருக்கு. தாசானாம் அவசிஷ்யத்தே, உங்களுடைய தாசனுடைய உங்களுடைய சேவகர் யாரோ அவங்களுடைய உயர் மதிப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி ரமானந்தராயர் தாசிய பிரேமையினுடைய மகத்துவத்தை எடுத்துரைத்தார். மகாபிரபு சொன்னார், நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அப்போ அவர் சக்கிய பிரேமையை பற்றி எடுத்துரைக்கிறார். கிருஷ்ணரோட நட்புறவில் இருக்கக்கூடிய அன்பை எடுத்துரைக்கிறார். அதற்கும் அவர் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து உதாரணம் கொடுக்கிறார். அவர் சொல்றார், இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்யா தாஸ்யம் கதானாம் பரதைவதேன மாயாசிரிதானாம் நரதாரகேன சார்தாம் விஜஹ்ரு கிருத புண்ணிய புஞ்ச. அவர் சொல்றார், நிறைய பேர் பிரம்மன் உணர்வுல இருக்கலாம், அவங்களால அடையப்பட முடியாத ஒன்று. சில பேர் தாசிய ரசிகர்களாக இருக்கலாம், அதாவது தாசிய ரசத்துல அனுபவிக்க பகவானோட பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களால் அடையப்படாத ஒன்று. கட்டுண்ட ஆத்மாக்களை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க யாருமே கூட கிருஷ்ணரோட விளையாடக்கூடிய இந்த தோழர்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தை அல்லது கிருத்த புண்ணிய அப்படின்னா அவங்க எந்த மாதிரி புண்ணியத்தை செஞ்சிருக்காங்க, கிருத்த புண்ணிய பூஞ்சை எந்த மாதிரியான புண்ணியத்தை செஞ்சிருக்காங்கிறத யாராலையும் உறுதிப்படுத்த முடியாது. இதை சுட்டி காட்டி சக்கிய பிரேமையினுடைய மகத்துவத்தை ராமானந்தராயர் சொல்றார். அந்த நிலையில மகாபிரபு சொல்றார், ஏகோ உத்தமா, இது உத்தமமானது, இது இன்னும் நல்லா இருக்கு நீ சொல்ற கருத்து. இருந்தாலும் அவர் சொல்றார், அகே கஹோ ஆர், இன்னும் கொஞ்சம் முன்ன சொல்லுங்க. அப்ப அவர் வாத்சல்ய பிரேமையை பத்தி எடுத்துரைக்கிறார். கிருஷ்ணரோட பெற்றோராக செயல்படக்கூடியதனுடைய மகத்துவத்தை எடுத்துரைக்கிறார். அங்க அவர் சொல்றார், நந்த கிம் அகரோத் பிரம்மன் ஸ்ரேய ஏவம் மகோதயம் யசோதா வா மகாபாக பாபௌ யஷ்யா ஸ்தானம் ஹரிஹி. நந்த மகாராஜ் என்ன புண்ணியத்தை செஞ்சார், அவருடைய வீட்டில் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அவருடைய மகனாக பெற்றிருக்கிறார். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் யசோதா மாதாவை அம்மா அப்படின்னு அழைத்து அவங்க கிட்டேருந்து பால் குடிக்கிறதுக்கு அவங்க என்ன புண்ணியம் செய்தாங்க. தமிழில் கூட ஒரு பாட்டு இருக்கும், என்னை அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தா யசோதா. யார் எழுதுனது அது, என்ன ஐடியா? முத்துக்காடு வெங்கடகவி எழுதுன பிரபலமான ஒரு பாடல். இதில் கர்நாடக சங்கீதத்தில் நிறைய இடங்களில் உபயோகப்படுத்துவாங்க. பாகவதம் அதே விஷயத்தை தான் சொல்லுது. அதை தொடர்ந்து இன்னும் சொல்றார் ராமானந்தராயர், யசோதாமாவுக்கு கிடைத்த பாக்கியம் பிரம்மதேவருக்கோ சிவபெருமானுக்கோ லக்ஷ்மி தேவிக்கோ கூட கிடைக்கல. அதனால் அந்த நிலை ரொம்ப உத்தமமானதுங்கிறத எடுத்துரைக்கிறார். மகாபிரபு மறுபடியும் ஒத்துக்கிறார், ஏகோ உத்தமா, இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆகே கொரோ, ஆகே கஹோ ஆர், இன்னும் முன்னோக்கி சொல்லுங்கிறார். அப்போ அவர் காந்தா பிரேமா பற்றி சொல்கிறார். காந்தா அப்படின்னா மனைவியர்கள் அல்லது காதலியர்கள் அவங்கள குறிக்கக்கூடியது. காந்தா, காந்தி அப்படின்னா பற்றுதல், நெருக்கமாக இணைஞ்சிருக்கக்கூடியது. தமிழில் கூட காந்தம்னு சொல்லுவோம். காந்தம் கூட பார்த்தோம்னா நெருங்கி இருக்கிறது எல்லாம். காந்தி அது வேறு, காந்தி அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது. ஸோ காந்தா பிரேமா, அதை பற்றி அவர் எடுத்துரைக்கிறார். எப்படி பிரேமையினுடைய எல்லா நிலைகளையும் எடுத்துரைச்சிட்டு அதே நேரத்தில் ராமானந்தராயர் சொல்கிறார், கிந்து என்ற ஏய் ரச ஷே சர்வோத்தம் தட்டஸ்தானா விசாரிலே ஆச்ச தாரதம. இதனுடைய தாரதமம் வந்து தட்டஸ்த நிலையிலிருந்து நம்ம பார்க்குறோம். தாரதமம் அப்படின்னா உயர்வு தாழ்வுகள். உயர்வு தாழ்வு நம்ம ஒரு மத்தியஸ்தமாக இருந்து, தட்டஸ்த அப்படின்னா நடுநிலையில், ஒரு நடுநிலையில் இருந்து இந்த ரசங்கள் எப்படி எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ரசத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த ரசத்தினால் முற்றிலுமாக திருப்தி அடைஞ்சிருக்காங்க. அந்த பக்தருக்கு அந்த ரசம்தான் மிகச்சிறந்தது. எந்த பக்தர் எந்த ஒரு ரசத்தில் நிலை பெற்று இருக்கிறாங்களோ அந்த ரசம், அந்த உறவு அந்த பக்தருக்கு மிகச்சிறந்ததாக அமைதுங்கிறார். அதே சமயத்தில் அவர் தடஸ்தானா விசாரிலே ஆச்சு தாரதமா, நடுநிலையிலிருந்து பார்க்கும்போது தாரதமம் வருது, அதன் அடிப்படையில் மாதுரிய ரசம் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது. மாதுரிய ரசத்தில் இதர ரசங்களில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் இருக்குது. மாதுரிய ரசம் பூர்ணமானதுங்கிறதுனால சாந்தரசா, தாசியரசா, சக்கியரசா, வாத்சல்ய ரசா, இந்த நான்கு ரசங்களில் இருக்கக்கூடிய தன்மைகளும் இணைந்து மாதுரிய ரசத்துக்குன்னு இருக்கக்கூடிய விசேஷத்தன்மையும் சேர்ந்து அங்கே முழுமையாக இடம்பெற்றிருக்கு. இதற்கு ராமானந்தராயர் ஒரு உதாரணம் கொடுக்குறார். யாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது காண்டம் படிச்சிருக்கீங்களோ, ரெண்டாவது மூன்றாவது காண்டங்கள் படிச்சிருக்கீங்களோ இதை புரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் போது ஆரம்பத்தில் ஆகாயம் இருக்கு. ஆகாயத்தினுடைய தன்மை சப்தம். ஆகாயத்திலிருந்து அடுத்து வரக்கூடியது என்ன? காற்று. காற்றினுடைய தன்மை ஸ்பரிஷம், தொடு உணர்ச்சி. காற்றுக்கு சப்தமும் இருக்கு, காற்றில் சப்தமும் இருக்கு. அதே சமயத்தில் அந்த தொடு உணர்ச்சியும் இருக்கு. அதற்கு அடுத்த நிலையில் வரக்கூடியது அனல், நெருப்பு. நெருப்புக்கு என்ன இருக்கு? உருவம், வடிவம் இருக்கு. வடிவம் இருக்கும்போது அதுக்கு ஸ்பரிசம் தொடு உணர்ச்சியும் நெருப்பில் இருக்கு, சப்தமும் நெருப்பில் இருக்கு. அதற்கு அடுத்தது நீர். நீரில் என்ன சேருது? சுவை. நீரில் ஒரு சுவை சேருது. மற்ற இதர மூன்று குணங்களும் அதில் இருக்கு. அதற்கு அடுத்ததாக நிலம் வருது. நிலத்தில் என்ன சேருது? மனம். நிலத்தில் மனம் சேருது. அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி நீரில் இருக்கக்கூடிய சுவையும், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெருப்பில் இருக்கக்கூடிய வடிவமும், காற்றில் இருக்கக்கூடிய தொடு உணர்ச்சியும், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சப்தமும் எல்லாம் இணைந்து இந்த நிலத்தில் இருக்கு. அதே மாதிரி மாதுரிய ரசத்தில் இதர ரசங்களில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் இருக்கு. ஒவ்வொரு ரசத்தையும் ஒவ்வொரு தன்மைகள் அதிகமாயின்றே போகுது. இது ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரசத்தில் மேலும் விளக்கிறார். எங்கேயும் அது விவாதிக்கப்படுது, எந்தெந்த தன்மைகள் எந்தெந்த ரசத்தில் அதிகரித்து கொண்டே போகுதுங்க. இது நான் நிறைய நேரம் விளக்கி இருக்கிறேன், அதனால் நான் அடுத்தடுத்து போகிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு ராமானந்தராயர் இன்னொன்னும் சொல்கிறார், யார் எந்த ரசத்தில் கிருஷ்ணர்கிட்ட உறவாடுறாங்களோ அந்த ரசத்தோடு அதற்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் அவங்களோட உறவாடுறார். கிருஷ்ணருடைய சத்தியம் அது. யார் என்கிட்ட எப்படி பழகிறாங்களோ அதே மாதிரி நானும் பழகுவேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அதை சொல்லி அவர் பகவத்கீதையிலிருந்து உதாரணம் கொடுக்குறார். யாருக்கு தெரியும்? ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்தே பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. அப்போ எல்லாருக்கும் கிருஷ்ணர் அவங்கவுங்க எந்தெந்த ரசத்தில் அவரை அணுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் நடந்து கொள்கிறார்னு சொல்லி அவர் சொல்லும்போது மகாபிரபு அவர்கிட்ட சொல்கிறார், உங்ககிட்ட இன்னும் பேசுகிறதுக்கு ஏதாவது இருந்தால் பேசுங்கங்கிறார். ராமானந்தர் சொல்கிறார், இன்னும் என்ன பேசுறது, இவ்வளோ பேசியிருக்கேன், என்கிட்ட இவ்வளோ வரைக்கும் கூட யாரும் கேட்டதில்லை, நீங்கள் என்ன இன்னும் பேச சொல்கிறீங்களே, சரி பேசுகிறேன், என்னை பேச வைக்கிறது நீங்கள் தானே, நீங்கள் தான் என்னை பேச வைக்கிறீங்க, அதனால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவர் ராதேர பிரேமா, ஸ்ரீமதி ராதாராணியுடைய பிரேமையை எடுத்து சொல்கிறார். ராதாராணியுடைய பிரேமையை எடுத்து சொல்லி அவர் சொல்கிறார், ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பிரேமையானது, அதாவது ஸ்ரீமதி ராதாராணி நிலையானது, அவளுடைய நிலையாகட்டும் அவளுடைய பிரேமையாகட்டும், இது இரண்டுமே சிரோன்மணி. அவர் சொல்கிறார், ராதேர பிரேமா சாத்தியர சிரோன்மணி, ஸ்ரீமதி ராதாராணியுடைய பிரேமை தான் எல்லா சாத்தியங்களிலும் சிரோன்மணி, எல்லாவற்றிலும் மிக உயர்ந்ததாக அவர் சொல்கிறார். அதற்கடுத்து ஸ்ரீமதி ராதாராணியினுடைய தன்னிகரற்ற நிலையை எடுத்துரைக்கிறதுக்காக அவர் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை காட்டுறார். அனயா ராதிதோ நூனம் பகவான் ஹரிரீஸ்வர என்னோ விகாய கோவிந்த பிரீத்தோயம் அனயத் ரஹ. அவர் இங்க சொல்றார் சுகதேவ கோஸ்வாமி, அனயா ராதிதோ நூனம், இங்க அதாவது இது ராசநடனத்துக்கு நடுவில் வரக்கூடியது, கிருஷ்ணர் எல்லாரோடையும் ராசநடனத்தில் ஈடுபட்டுருந்தார், இருந்தாலும் ஸ்ரீமதி ராதாராணியோட தனியாக இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய விருப்பமானது அவரை ராசநடனத்திலிருந்து மறைய செய்தது. ராசநடனத்திலிருந்து கிருஷ்ணர் மறைஞ்சு தனியாக போய் ஸ்ரீமதி ராதாராணியோட போயிருந்தார். அந்த நிலையை எடுத்துரைக்கும் போது சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், இந்த தனிப்பட்ட நிலையின் காரணத்தினால தான் அந்த விசேஷமான கோபி எல்லாராலும் வழிபடத்தக்கவளாக சொல்லப்படுகிறாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமி ராதாராணியினுடைய பெயரை நேராக குறிப்பிடலை, மறைமுகமாக சொல்கிறார், அனையார் ஆதிதோ, எல்லா வழிபடக்கூடியவர்கள் அனைவரிலும் மிகச்சிறந்தவளாக அவளை குறிப்பிட்டு ராதா அப்படின்னு சுட்டி காட்டுறார். அவர் நேரடியாக சுகதேவ கோஸ்வாமி ஆன்மீக உலகத்தில் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய கிளி, அதனால் ராதாராணியினுடைய பெயரை நேரடியாக சொல்லியிருந்தால் சுகதேவ கோஸ்வாமியால் பாகவதத்தை தொடர்ந்து உரைத்து இருக்க முடியாது. அந்த காரணத்தினால் அவர் ராதாராணியினுடைய பெயரை ரொம்ப கவனமாக தவிர்க்கிறார். சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, ஸ்ரீமதி ராதாராணியோட பெயரே பாகவதத்தில் இல்லையே அப்படின்னு. அவங்களுக்கு பாகவத பரம்பரையிலிருந்து கேட்கலாம். ஸ்ரீமத் ஒரு சில ஆச்சாரியர்கள் ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி எடுத்துரைக்கலை அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஸ்தானத்தையே சில பேர் சந்தேகம் கொள்வது நம்ம பார்க்கலாம். சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லது இதர வைஷ்ணவர்கள் கூட சில பேர் சொல்லலாம், அவங்களுடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி வர்ணிக்கலை அப்படிங்கிறனால ராதாராணியுடைய தன்மை எந்த விதத்திலையுமே குறைந்துவிடா. அப்போ அந்த சூழ்நிலையில் மகாபிரபு சொல்கிறார், அகே கஹோ அகே ககே, இன்னும் நிறைய சொல்லுங்க. சுனித்தே பாய் சுகே, உங்ககிட்ட இருந்து கேட்கறதுனால எனக்கு ரொம்ப சுகம் கிடைக்குது, நிறைய பேசுங்கிறார். ராமானந்தர் சொல்கிறார், எனக்கு எதை பற்றியுமே தெரியாது, நீங்கள் என்னை என்ன பேச வைக்கிறீங்களோ நான் பேசின்னு இருக்கிறேன். நீங்கள் என்னை எந்த விஷயங்களை சொல்ல சொல்லி சொல்கிறீங்களோ அந்த விஷயங்களை திருப்பி செல்லக்கூடிய ஒரு கிளியாக நான் இருக்கிறேங்கிறார். ஒரு கிளி மாதிரி நீங்கள் என்னை பேச வைக்கிறீங்க, நான் பேசின்னு இருக்கிறேன். நீங்கள் முழு முதற் கடவுள், உங்களுடைய இந்த நாடகத்தை யாரால புரிஞ்சிக்க முடியும்? சில நேரங்களில் நாடகம்னா அப்படி தான் இருக்கும், அவங்களுடைய உண்மையான நிலை வேறையாக இருக்கும், ஆனால் நாடகத்தில் வேற மாதிரி நடிப்பாங்க. அது மாதிரி மகாபிரபு சாக்ஷாத் முழு முதற் கடவுள், ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ராமானந்தராயரை பேச வச்சு அவர் கேட்குறார். அதனால் ராமானந்தராயர் சொல்ல, இந்த நாடகத்தை யாரால் புரிஞ்சிக்க முடியும்? நீங்கள் உள்ளேருந்து பேச சொல்லி இந்த நாக்கை வந்து அதிர்வடைய செய்கிறீங்க, அது மூலமாக நான் பேசுகிறேன். நான் பேசுறது சரியா தவறான்னு கூட எனக்கே தெரியல. சைத்தன்ய மகாபிரபு ஆனா அவருடைய பணிவோட சொல்றார், நான் ஒரு மாயாவாதி, நான் வந்து மாயாவாத சம்பிரதாயத்துல இருந்து சன்னியாசம் எடுத்திருக்கேன், எனக்கு பக்தியை பத்தி எதுவுமே தெரியாது, பக்தி ரசத்தை பத்தி எதுவுமே தெரியாது, நான் வெறும் மாயாவாத தத்துவங்கிற கடல்ல மிதந்துன்னு கிடக்கிறேன். ஏதோ ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தினால எனக்கு சார்வாம் பட்டாச்சாரியரோட சங்கம் கிடைச்சது. அவரோட ஏற்பட்ட சங்கத்தினால எனக்கு பக்தி கிடைச்சிருக்கு. அதனால அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கார், உங்களுக்கு பக்தி ரசத்தை பற்றி நிறைய தெரியும்னு, அதனால நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன். சார்வம் பட்டாச்சாரியருடைய நிலை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மகாபிரபு எப்போவுமே சார்வம் பட்டாச்சாரியருக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுப்பார். ராமானந்தராயரும் சார்வம் பட்டாச்சாரியருக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுப்பார். முதல்ல அவங்க சந்திக்கும் போது சார்வம் பட்டாச்சாரியரை அவர் சொல்லி, நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னப்ப ராமானந்தராயர் சொல்லுவார், சார்வம் பட்டாச்சாரியர் ரொம்ப நல்லவர், நான் இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட எனக்கு எப்படி நன்மை செய்யறதுங்கிறத எப்போவுமே அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஸோ அப்போ அதே மாதிரி மகாபிரபுவும் சொல்கிறார், சார்வம் பட்டாச்சாரியார் மிகச்சிறந்த பக்தர், அவரோட எனக்கு ஏற்பட்ட கொஞ்ச நெஞ்ச சங்கத்தை எனக்கு ஏதோ கொஞ்ச நெஞ்சும் பக்தி இருக்குது, அவர் உங்ககிட்ட வந்து கேட்க சொன்னார், அதுக்காக நான் இங்கே கேட்க வந்திருக்கேன், என்னை வந்து நீங்கள் ரொம்ப போற்றி புகழ்ந்து அதனால எனக்கு எதையும் சொல்லாமல் உற்றாதீங்க, தயவுசெய்து சொல்லுங்க. இது மகாபிரபுடைய வேண்டுகோள். அவர் சொல்றார், என்ன நீங்க சன்னியாசி நினைச்சு எனக்கு நீங்க உபதேசம் கொடுக்காம இருந்துடாதீங்க. உபதேசம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் சன்னியாசியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மகாபிரபு அந்த தருணத்துல தான் பிரபலமான ஸ்லோகத்தை சொல்கிறார், கிப விப்ர கிபனா சிசுத்ர கிணனாய் ஸ்ரீகிருஷ்ண தத்துவ ஸ்ரீ குரு ஹய. ஒருத்தர் விப்ரனாக அன்று நன்கு கற்றறிந்தவராக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், அல்லது ஒரு சூதரனாக கூட இருக்கலாம். அவருக்கு கிருஷ்ணரை பற்றிய தத்துவம் தெரிந்திருந்தது அப்படின்னா அத்தகைய நபர் குருவாகலாம். அந்த ரீதியில் மகாபிரபு உற்சாகப்படுத்துகிறார் ராமானந்தரார், இன்னும் பேசுங்க இன்னும் பேசுங்க. அப்ப ராமானந்தராயர் சொல்றார், அமி நட்டா, நான் வந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி, இந்த என்ன சொல்லுவாங்க கயிறு வச்சு இழுப்பாங்க பொம்மலாட்டம், அந்த பொம்மலாட்டத்தில் இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி நான், துமி சூத்திரதாரா, நீங்கள் வந்து சூத்திரதாரி அல்லது கயிறை பிடிச்சி இழுக்கக்கூடியவர். ஏ மாத்த நாச்ச தேய்ச்ச சாகி நாச்சி பா, நீங்கள் என்னை எப்படி ஆட்டி வைக்கிறீங்களோ அது மாதிரி நான் ஆடுறேங்கிறார். மோரா ஜிஹ்வா, என்னுடைய நாக்கு எப்படின்னா வீண யந்திரா, வீணைய மாதிரி, வீண யந்திரம், அந்த வீணா பொருள் மாதிரி. துமி வீணதாரி, நீங்கள் வீணை மீட்டக்கூடியவர், நான் வெறும் கருவிதான், நீங்கள் தான் என்னை மீட்டுறீங்க. தொமார மனஏ உட்டே தஹா உச்சாரி, உங்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் வருதோ அது என்னுடைய வாய் மூலமாக வருது, அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு ராமானந்தராயரை மகாபிரபு தேர்ந்தெடுத்திருந்தார். இது மாதிரி அவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார். கிருஷ்ணருடைய உயர்ந்த நிலைகள், மற்ற அவதாரங்களை காட்டிலும் கிருஷ்ணர் எப்படி சிறந்தவராக இருக்கிறார், கிருஷ்ணருடைய பல்வேறு பருவங்களில் எப்படி கைஷோர பருவம் மிக உயர்ந்ததாக இருக்கு, கிருஷ்ணருடைய பல்வேறு துணைவியர்களில் எப்படி விரஜகோபியர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, விரஜகோபியர்களில் எப்படி ஸ்ரீமதி ராதாராணி உயர்ந்தவராக இருக்கிறார், இது எல்லாவற்றையும் படிப்படியாக ராமானந்தராயர் பேசிகிட்டே இருக்கார். ஸோ இது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த உரையாடல். இதில் நிச்சயமாக தத்துவார்த்தமாக இது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பாடம். பக்தி தொண்டு அப்படிங்கிறதுனுடைய உயர்ந்த நிலை என்ன அப்படிங்கிறது. அதே சமயத்தில் சில நேரங்களில் இந்த ராமானந்தராயருக்கும் மகாபிரபுவுக்கும் இடையில் நடந்த சாத்திய சாதன தத்துவத்தை பற்றிய உரையாடல்களை நிறைய பேர் தவறாகவும் புரிந்து கொள்வது வழக்கம். மகாபிரபு வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பேசும்போதும் கிருஷ்ண கர்மார்ப்பணத்தை பற்றி பேசும்போதும் ஸ்வதர்ம தியாகத்தை பற்றி பேசும்போதும், அதாவது ராமானந்தராயர் இந்த மூன்று விஷயங்களை பற்றி பேசும்போது மகாபிரபு ஏகோ பாஹ்ய, இது வெளிப்புறமானதுன்னு சொல்லி நிராகரிக்கிறார். அப்போ சில நேரத்தில் பக்தர்கள் நினைக்கிறது உண்டு, அப்போ வர்ணாசிரம தர்மம், கிருஷ்ண கர்மார்ப்பணம், கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனால் அது அப்படி புரிந்து கொள்ளப்படக்கூடாத ஒன்று. கிருஷ்ண கர்மார்ப்பணமாகட்டும் வர்ணாசிரம தர்மமாகட்டும் கிருஷ்ணர்கிட்ட முழுமையாக ஸ்வதர்மத்தை தியாகம் பண்ணி சரணடைகிறதாகட்டும், இது எல்லாமே வெளிப்புறமானதுன்னு மகாபிரபு சொல்கிறார். வெளிப்புறமானதுன்னா என்ன அர்த்தம்? இது அவசியமான சாரம் அல்ல. அதாவது பக்தி தொண்டுக்கு இடையில் இருக்கக்கூடியது கிடையாது, பக்தி தொண்டினுடைய அங்கங்களில் வராது, அதனுடைய அருகில் வரக்கூடியது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருசந்தில் 64 பக்தி தொண்டினுடைய அங்கங்களை சுட்டி காட்டுறார். 64 அங்கங்களை சுட்டி காட்டினா கூட அவர் வர்ணாசிரம தர்மத்தையோ அங்கே கொண்டு வர்றது கிடையாது, கிருஷ்ண கர்மார்ப்பணத்தையோ ஸ்வதர்ம தியாகத்தையோ அவர் கொண்டு வரல. அவர் என்ன கொண்டு வர்றார் அப்படின்னா நேரடியாக பக்தி தொண்டுங்கிறத என்ன அதை பற்றி மட்டும் எடுத்துரைக்கிறார். நிச்சயமாக அதுதான் பக்தி தொண்டு. வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது ஒரு சமுதாய அமைப்பு, ஸ்வதர்ம தியாகம் அப்படிங்கிறது வர்ணாசிரம தர்மம், அதுவே ஒரு சமுதாய அமைப்புங்கிற பட்சத்தில் அதை தியாகம் பண்ணுறதுங்கிறதும் பக்தி தொண்டனுடைய அங்கமாகிறது கிடையாது. அதனால தான் மகாபிரபு அதை வெளிப்புறமானதுன்னு சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சமீபகால ஆச்சாரியர்கள் பக்தி வினோத் தாக்கூர்லேருந்து தொடங்கி பக்தி சிதான் சஸ் தாக்கூர், ஷில பிரபுபாத், இவங்க எல்லாரும் வர்ணாசிரம தர்மத்தை பக்தர்களுக்கு மத்தியிலையும் உலகத்திலையும் மீண்டும் நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்வத்தை காட்டியிருக்காங்க, அதற்காக உபதேசித்திருக்கிறார். மகாபிரபு அதை வெளிப்புறமானதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் ஸ்ரீல பிரபுபா, ஸ்ரீல பக்திசாந்த் சிஸ் தாக்கூர், பக்தினோ டாக்கூர் இவங்கெல்லாம் இதை ஏன் வலியுறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயற்கையாக பல பக்தர்களுடைய மனதில் எழலாம். அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் நம்ம இங்கே விவாதிக்கலாம். வர்ணாசிரம தர்மத்தினுடைய குறிக்கோள் என்ன? வர்ணாசிரம தர்மத்தினுடைய குறிக்கோள், ஒரு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அல்லது சமுதாயத்தில் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை படிப்படியாக தூய்மைப்படுத்தி வைஷ்ணவர் ஆக்கிறது அப்படிங்கிறது தான். வர்ணாசிரமம் ஒரு சமுதாய நிலை, வைஷ்ணவ தர்மமும் வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஒருவன் வைஷ்ணவனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் வர்ணாசிரம தர்மத்திற்கு உயர்ந்த நிலையில் இருக்கான். சூத்ரனாக இருந்தாலும் சரி, வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் ஒருத்தர் சூத்ரனாக இருந்தால் கூட, அதாவது அவருடைய வர்ண, அவர் வர்ண இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா அவருடைய குண கர்மா, அது சூத்ரனுடைய குணமாகும், சூத்ரனுடைய கர்மத்தையும் அவர் செய்து கொண்டிருந்தால் கூட வைஷ்ணவராக இருந்தார் அப்படின்னா அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கார். வர்ணாசிரம தர்மத்தினுடைய குறிக்கோள் வைஷ்ணவன் ஆகிறது. ஒருத்தர் ஏற்கனவே வைஷ்ணவர் ஆயிட்டார் அப்படின்னா அவர் அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் ஆயிடுறார். அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது வைஷ்ணவேரே ஜாதி புத்தி, வைஷ்ணவர்களை ஜாத்தியினுடைய புத்தியோட பார்க்கறது அப்படிங்கிறது நரகி, நரகத்தனமானது, நரகத்துக்கு போவாங்க, ரொம்ப மோசமான ஒன்றாக சொல்லப்படுது. அப்போ வைஷ்ணவ தர்மம் நிச்சயமாக வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் பார்க்கலாம் வைஷ்ணவ தர்மத்தில் உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நிறைய பேர் இந்த வர்ணாசிரமத்தை முற்றிலுமாக புறக்கணித்தவங்களாக இருக்காங்க. சில பேர், நிறைய பேர் இல்லை, சில பேர் வர்ணாசிரமத்தை முற்றிலுமாக புறக்கணித்தவங்களாக இருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சுகதேவ் கோஸ்வாமி. சுகதேவ் கோஸ்வாமி வியாசருடைய பையன். பொதுவாக பிராமணருடைய மகனாக தன்னுடைய கர்மத்தின் அடிப்படையில் யார் பிறக்கிறாங்களோ அதுவே மிகச்சிறந்த ஒரு பிறப்பு. தொன்று தொட்டு வரக்கூடிய வேத கலாச்சாரத்தில், இன்றைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்தில் இல்லை. அப்படி பிராமணருடைய வீட்டில் பிறந்தால் கூட உண்மையில் எல்லாருமே சூதரர்கள் தான், பிறப்பால் எல்லாருமே சூதரர்கள். பிரபுபாத் நிறைய நேரத்தில் சொல்ல, ஜென்மனா ஜாயத்தே சூத்ரா சம்ஸ்காரே பவத்விஜ. சம்ஸ்காரம் பண்ணுறதுனால ஒருத்தன் த்விஜனாகிறான், வேதங்களை படிக்கிறதுனால ஒருத்தன் விப்ரனாகிறான், பிரம்மனை அறியறதுனால அதுக்கப்புறம் அவன் பிராமணனாகிறான். பிரம்ம ஜானதி இத்தி பிராமணன். அதனால் பிராமணன் அப்படிங்கிறது வெறும்ன குலத்தினால் மட்டும் வந்துட போகிறது கிடையாது. இருந்தாலும் வியாசருடைய மகனாக பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நிலை. நிறைய பேர் தங்களை பிராமணர்னு சொல்லிக்கிறதுக்கு, நிறைய பேர் குறிப்பாக வட இந்தியாவில் நிறைய பேர் பிராமண அப்படிங்கிறதுல வியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வியாசரை சார்ந்தவர்கள் அப்படின்னு. ஆனால் வியாசருடைய மகனாக அவர் பிறந்தார், எந்த ஒரு சம்ஸ்காரத்தையும் அவர் வந்து பின்பற்றலை. ஸ்ரீமத் பாகவதத்தில் நேரடியாக சொல்லப்படும் ஒரு ஸ்லோகத்தில் சுகதேவ் கோஸ்வாமி எந்த ஒரு சம்பிரதாய எந்த ஒரு சம்ஸ்காரத்தையுமே பின்பற்றாம பிறந்த மேனியா நிர்வாணமா அவர் போறார். சமுதாயத்தில் ஏற்கத்தக்கது கிடையாது, எந்த ஒரு நாகரிகமுடைய சமுதாயத்தையும் உடையணியாமல் செல்றது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது கிடையாது. உடையணியாமல் செல்றது அப்படிங்கிறது மிக அரிதான சூழ்நிலையில் பரமஹம்சர்கள் சுகதேவ் கோஸ்வாமி போன்ற நபர்களுக்கு அவங்க அந்த நிலையில் இருக்காங்க. நம்ம பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவத்தில் ரிஷபதேவர் அதே மாதிரி வாழ்ந்தார். இது மாதிரி சில அரிய வாய்ப்புகள் இருக்கு. அங்கே வந்து எந்த ஒரு சம்பிரதாயமும் கிடையாது, எந்த ஒரு முறையும் கிடையாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹிமயமலையில் நிறைய நாகபாபாக்கள் வாழ்கிறாங்க. அந்த நாகபாபாக்கள் அவங்க ஒரு சம்பிரதாயமாக நினச்சி அதை வந்து ஒரு பயிற்சி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுகதேவ் கோஸ்வாமி பண்ணல. சுகதேவ கோஸ்வாமி ஒரு நாக பாபா கிடையாது. சுகதேவ கோஸ்வாமி இயற்கையாக கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல்னால உடல் உணர்வுலேருந்து முழுதும் விடுபட்டவர் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அமைச்சு காட்டினார். சுகதேவ கோஸ்வாமி வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்ற கிடையாது, ஆனாலும் உயர்ந்த பக்தராக ஏற்கப்படுகிறார். ஹரிதாஸ் தாக்கூர் வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பாற்பட்டவர், சைத்தன்ய மகாபிரபுவினால் மிகப்பெரிய பக்தராக ஏற்கப்பட்டார். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மிகச்சிறந்த சாதகர்களில் ரூபகோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் முக்கியமானவர்கள். அவங்க ரெண்டு பேரும் நடைமுறையில் சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவங்க சமுதாயத்திலே இல்லாதவர்கள். இருந்தாலும் அவங்க சைத்தன்ய மகாபிரபுவினால் மிகப்பெரிய பக்தர்களாக ஏற்கப்பட்டனர். அப்படி வைஷ்ணவ தர்மம் வர்ணாசிரமத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிற பட்சத்திலையும் பெரும்பாலும் யாரும் சுகதேவ கோஸ்வாமி ஆகிட முடியாது. யாராவது சுகதேவ கோஸ்வாமி ஆக முடியுமா? எல்லாராலையும் ஹரிதாஸ் தாக்கூர் ஆக முடியுமா? ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ஆக முடியுமா? முடியாது. அதனால ஒருத்தரை படிப்படியாக கொண்டு வர்றதுக்காக வர்ணாசிரம தர்மம் பரிந்துரைக்கப்படுது. வர்ணாசிரம தர்மம் ஒரு நீண்ட வழிமுறை, ஆனால் அந்த நீண்ட வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாக ஒருத்தர் படிப்படியாக தூய்மையடைந்து மேலோங்கி வராங்க. ஒரு வைஷ்யருக்கு ஒருத்தர் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன கடமை சொல்லப்படுது? பசுக்களை பராமரிக்கணும். பசுக்களை பராமரிக்கும் போது அவருக்கு புண்ணியம் வரும். அந்த புண்ணியங்கள் சேரும்போது ஒருத்தர் அடுத்த பிறவியில் பிராமணராக பிறக்க முடியும். சூத்திரனாக இருந்து அவனுடைய கடமைகளை செய்யும் போது வைஷ்யனாக பிறக்கிறான், வைஷ்யனாக இருந்து கடமைகளை செய்யும் போது சத்திரியனாக பிறக்கிறான், அதுக்கப்புறம் அவன் பிராமணனாக பிறக்கலாம், இல்லை வைஷ்யனாக இருந்து நேரடியாக பிராமணராகவும் பிறக்கலாம். அது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் படிப்படியாக மேலே எழுந்து வர்றது. நம்ம பார்க்கலாம் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மகாபிரபுவினுடைய ஆதி லீலையில் அவங்க வீட்டுக்கு ஒரு பிராமணர் வருவார். பிராமணர் அப்படின்னா அவங்க பலவிதமான திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. அதில் ஒரு திறன் என்ன அப்படின்னா ஜோதிடம். ஜோதிட கலை அப்படிங்கிறது வேதங்களுடைய உப அங்கங்கள், அதனுடைய உபவேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தொன்று தொட்டு எல்லா பிராமணர்களுக்குமே ஜோதிடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஓரளவிற்காவது. அதில் சில பிராமணர்கள் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஜோதிட கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபு பார்க்க வர்றார். மகாபிரபு அவரை வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு வந்து என்னுடைய பூர்வ ஜென்மத்தை நான் என்னவா இருந்தேன்னு சொல்லுங்கிறார். அவர் தியானம் பண்ணுறார், தியானிச்சு சொல்கிறார், நீங்கள் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள். அப்போ மகாபிரபு சொல்கிறார், இல்லைல்ல நீங்கள் நல்ல ஜோசியக்காரர் இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் பிரகாரம் நான் பூர்வ ஜென்மத்தில் ஒரு இடையர் குலச்சிறுவனாக இருந்தேன். அப்படி ஒரு மாடு மேய்க்கிறவனாக இருந்ததுனால அந்த புண்ணியத்தினால நான் இப்போ பிராமணராக பிறந்திருக்கேன். ஆ, ரெண்டுமே உண்மைதான். மகாபிரபு அவருடைய பூர்வ ஜென்மத்தில் மாடு மேய்க்கிறவராக இருந்தாருங்கிறதும் உண்மைதான். அந்த ஜோதிடர் தன்னுடைய கணிப்பின்படி மகாபிரபுவை முழுமுதற் கடவுளாக சொன்னதும் உண்மைதான். இருந்தாலும் இங்கே நான் என்ன கருத்தை இங்கே கொண்டு வரேன்னா, மகாபிரபு பூர்வ ஜென்மத்தில் நான் மாடு மேய்க்கிறவனாக இருந்தேன், அந்த புண்ணியத்தினால நான் இப்போ பிராமணருடைய பையனாக பிறந்திருக்கேன். ஏன்னா அதுதான் வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரம வழிமுறையை தான். ஒருத்தர் பசுக்களுக்கு சேவை பண்ணும்போது படிப்படியாக உயர்வு பெற்று வராங்க. அப்போ இந்த வழிமுறை ரொம்ப நீண்ட வழிமுறை, காலமாகும் ஒருத்தர் தூய்மை அடையிறதுக்கு இந்த வழிமுறையில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு சமுதாய அமைப்பு, வர்ணாசிரமம் அப்படிங்கிறது ஒரு சமுதாய அமைப்பு. இதில் இந்த சமுதாய அமைப்பானது ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமாக வைஷ்ணவர் ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. நிச்சயமாக நம்ம சுகதேவ கோஸ்வாமி போன்ற தளத்திற்கு வராத வரைக்கும் சமுதாயத்தோடு நம்ம பல விஷயங்களை செயல்படுத்த வேண்டியிருக்கு. அப்படி சமுதாயத்தோடு செயல்படுத்த வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சமுதாய பழக்கங்களை நம்ம எப்படி இருந்தாலும் பின்பற்றி தான் ஆகணும். நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அது பக்தியோ பக்தி இல்லையோ, வர்ணாசிரம் நேரடியாக பக்தி கிடையாது, ஆனால் அது ஒரு சமுதாய அமைப்புங்கிறனால நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறோங்கிறதுனால நம்ம அதை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏதாவது ஒரு சமுதாயத்தை நம்ம பின்பற்றோம், நம்ம வர்ணாசிரமத்தை பின்பற்றுறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். இன்றைக்கு நான் வந்து எந்த ஒரு சமுதாயத்தையும் பின்பற்றலைன்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய விதிமுறைகளை பின்பற்றி கொண்டு தான் இருக்கோம். சமுதாயத்தில் என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதை நம்ம பின்பற்றுறோம். அப்படி பின்பற்றலை அப்படின்னா அரசாங்கம் நம்மளை சிறைச்சாலையில் போடும். பல விதிமுறைகளை நம்ம பின்பற்றுறோம். அலுவலகத்துக்கு போகும்போது நம்மளோட மேனேஜரை பார்த்து அவரை விஷ் பண்ணுறோம், தினமும் அவர்கிட்ட. அது பல, அது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸை பொறுத்து இருக்குது. சில ஆஃபீஸில் விஷ் பண்ணால் தப்பு அப்படி கூட இருக்குது, சில ஆஃபீஸில் விஷ் பண்ணாட்டி தப்பு. நீங்கள் இயற்கையாக சரி ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லி மரியாதை சொன்ன, ஹா என்னது இது, இதெல்லாம் ஃபார்மாலிட்டிலாம் இங்கே வச்சுக்காதம்மா சில ஆஃபீஸில். ஸோ என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஸோ ஏதாவது ஒரு சமுதாயத்தை நம்ம பின்பற்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம், ஜனநாயகத்தை நம்ம பின்பற்றோம், நாட்டில் இருக்கு ஜனநாயகம். அதே மாதிரி அது வேற எத்தனையோ சமுதாயங்கள் பல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க கலிகாலத்தில். மன்னராட்சி எப்பவுமே இருக்கிறது. கிருஷ்ணர் கொடுத்த சமுதாய அமைப்பு பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாஸ். இந்த சமுதாய அமைப்பை வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு எத்தனையோ புதுசு புதுசாக நிறைய சமுதாய அமைப்புகளை உருவாக்கிட்டே இருக்கும். நாசிசம், பாசிசம், கம்யூனிசம், ஜனநாயகம், எத்தனையோ வருது, நிறைய புதுசு புதுசாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம ஒரு சமுதாய அமைப்பை பின்பற்றி ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் கிருஷ்ணர் கொடுத்த அமைப்பை பின்பற்றக்கூடாது? இதுதான் ஸ்ரீல பிரபுபாத் சொல்ல, கிருஷ்ணர் கொடுத்த வழிமுறையை காட்டிலும் மிகச்சிறந்த வழிமுறையை யாராலையும் கொடுக்க முடியாது, அது சாத்தியமில்ல. கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், மயா சிருஷ்டம், என்னால படைக்கப்பட்டது. சோ கிருஷ்ணரே கொடுத்த சமுதாய அமைப்பை காட்டிலும் உயர்ந்த சமுதாய அமைப்பை நம்மளால பின்பற்ற முடியாது. நம்ம பார்க்கிறோம், ராமர் ராமாயணத்துல ஒரு சூத்ரனை கொல்றார். எதுக்காக கொல்றார்? அவனுடைய தர்மத்தை அவன் கடைபிடிக்காம மற்றவருடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அது சமுதாயத்தில் பிரச்சனையை கொண்டு வரும். அந்த சூத்ரனுக்கு தகுதி இல்லை, குண கர்ம, அவங்கிட்ட குணம் இல்லை, கர்மத்தினால மட்டும் தவங்களை பயிற்சி பண்றதுக்கு முயற்சி செய்யறான். அது சமுதாயத்தில் பிரச்சனையை கொடுக்கணும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான், சாரி ராமர்கிட்ட சொல்றான். ராமர் அப்ப அந்த சூத்ரனை கொல்ற. சில பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஏன் சூத்ரன் தவம் பண்ணக்கூடாதா? ஜாத்தியினால சூத்ரன் தவம் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது, ஆனால் அவங்ககிட்ட அதற்கான கர்மம் இல்லை, அதற்கான குணம் இல்லை, வெறும் கர்மத்தினால மட்டும் அவன் தபஸ்வி ஆகிட முடியாது. அதனால ராமபிரானந்த சூத்ரனை கொல்றார். இந்த வர்ணாசிரம தர்மமானது கலியுகத்தில் பிறப்பின் அடிப்படையில்னு மாறிடுச்சு. அப்படி பிறப்பின் அடிப்படையிலங்கிற மாறினதுனால நிறைய பிரச்சனைகளை வர்ணாசிரம தர்மம் சந்திச்சிருக்கு. அப்படி நிறைய பிரச்சனைகளை சந்தித்த காரணத்தினால நிறைய பேர் வர்ணாசிரம தர்மத்தை நிராகரிக்கிறாங்க, இது ஒரு ஜாதி அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிறைய பேர் புறக்கணிச்சிட்றாங்க. வர்ணாசிரம தர்மம் ஒருத்தரை கிருஷ்ணரை நோக்கி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னா அது வர்ணாசிரம தர்மமாகட்டும் வேற எந்த தர்மமாகட்டும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, தர்மஸ்வனிஷ்டித பும்ஷ விஸ்வக்ஷேன கதாசிய நோப்பதே திரதிரத்தீம் ஷமையே வகை கேவலம். ஷமையே வகை கேவலம், வெறும்னா டைம் தான் வேஸ்ட், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. எப்ப இந்த தர்மங்களை பின்பற்றி ஒருத்தர் விஸ்வக்ஷேன கதாசிய, பகவான் விஸ்வக்ஷேனர் கிருஷ்ணர் அவர்கிட்ட ஒரு பற்றுதலை ஒருத்தருக்கு கொண்டு வரல அப்படின்னா அப்போ அந்த வர்ணாசிரம தர்மத்தினால பலன் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக வர்ணாசிரம தர்மமானது ஒருத்தரை கிருஷ்ணரை நோக்கி கொண்டு வரக்கூடியதாக அமையுது. அதனால அது பக்தி தொண்டுக்கு சாதகமானதாக சொல்லப்படுது. நேரடியாக பக்தி தொண்டு கிடையாது, ஏகோ பாகிய வெளிப்புறமானது இது. ஆனால் அதே சமயத்தில் அது உதவக்கூடியது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஒரு விதிமுறை இன்றைக்கும் கூட நிறைய மக்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதிமுறை. சில பேரால் அதை கூட புரிஞ்சுக்க முடியாது, குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு விதிமுறையை. என்ன அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள், முன்னேறணும்னு விருப்பம் விருப்பப்படக்கூடியவர்கள் ஆண்களையும் பெண்களையும் பிரித்து வைக்கிறாங்க. அப்படி பிரித்து வைக்கிறதின் மூலமாக ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்லப்படுது. இது வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஒரு விதிமுறை. இந்த விதிமுறையை நம்ம வந்து முற்றிலுமாக பின்பற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சுக்கதேவ் கோஸ்வாமி என்ற நிலையில் இருந்தோம்னா அதனால் அது பாகியா. எல்லா விதிமுறைகளுமே பாகியா தான், வெளிப்புறமானது தான். ஆனால் நம்ம சுக்கதேவ் கோஸ்வாமி என்ற நிலையில் இல்லையே. வியாசதேவரே கூட இந்த விஷயத்தில் சுக்கதேவ் கோஸ்வாமியோட நிலையில் இல்லைன்னு பாகவதம் சொல்லுது. சுக்கதேவ் கோஸ்வாமி பிறந்த மேனியாக ஓடுறார். அங்கே சில பெண்கள் எல்லாம் அவங்களும் பிறந்த மேனியாக குளிச்சுருக்காங்க. அவங்க சுக்கதேவரை பார்க்கும்போதோ, சுக்கதேவர் அவங்கள பார்க்கும்போதோ எந்த ஒரு மாற்றமும் அங்கே இல்லை. சுக்கதேவர் போகும்போது அந்த பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு மரம் போகிற மாதிரி, எந்த ஒரு உணர்வும் அங்கே கிடையாது. ஆனால் அவர் பின்னாடி என்னுடைய மகனே அப்படின்னு அழைச்சிக்கிட்டு வியாசதேவர் போறார். வியாசதேவரை பார்த்தறியும் அவர் வரான்னு தெரிஞ்சது. என் பெண்கள் எல்லாம் உடை எடுத்து உடுத்திக்கிறாங்க, மறைச்சிக்கிறாங்க தாங்களை. வியாசதேவரே கூட அந்த நிலையை வெளிப்படுத்தலாம். ஆனால் சுக்கதேவ் கோஸ்வாமி அதன் மூலமாக காட்டுறார், வைஷ்ணவ தர்மத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது எந்த ஒரு வர்ணாசிரம தர்மமும் ஒரு எந்த ஒரு வர்ணாசிரம விதிமுறையும் அதில் உள்ள வராது. ஏன்னா இது எல்லாமே பாகியா, வெளிப்புறமானது. ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, அதாவது பயிற்சி நிலையில் நம்ம போகும்போது நமக்கு இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய பல்வேறு விதிமுறைகள் உதவியாக அமையலாம். வைஷ்ணவர்கள் எந்த நிலையில் வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா, எப்போ வர்ணாசிரம தர்மம் அவங்களுடைய பக்தி தொண்டை நிறைவேற்றுறதுக்கு தடையாக இல்லாமல் இருக்கோ அது வரைக்கும் அவங்க பின்பற்றலாம். சில நேரத்தில் விதிமுறைகள் நம்மளுடைய பக்திக்கு தடையாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து விதிமுறைகளை மீறலாம். ஆனால் அதுக்காகவே வந்து எப்போவுமே விதிமுறைகளை மீறதே நம்மளுடைய சகஜமாக இருந்துடக்கூடாது. இதைத்தான் ரூபகோஸ்வாமி உபதேசாமிரத்தை சொல்ல நியமாகிரக ரெண்டு அர்த்தங்கள் கொடுக்கப்படுது. நியம அக்ரஹ, நியம ஆக்ரஹ. நியமங்களை பின்பற்றாமல் இருக்கிறது அல்லது நியமங்களை பேருக்காக பின்பற்றுறது, ரெண்டுமே தவறா சொல்லப்படுது. சில விதிமுறைகள் இருக்கலாம், சில தேவைகள் இருக்கலாம், அந்த சூழ்நிலையில் நம்ம மீறலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, சமீப காலத்தில் சில பக்தர்களோடு நான் பேசிட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை. அதாவது பொதுவாக வர்ணாசிரம தர்மத்தின்படி, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உள்ளது கிடையாது, இதை ஓரளவுக்கு சொல்லணும் அப்படின்னா, சாயந்தர நேரத்தில் யாரும் பொழுதோ போனதுக்கப்புறம் யாரும் மலிக்கக்கூடாது, தலையோ கீழையோ மலிக்கக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை சொல்லப்படுது. இதை நம்ம பின்பற்றுமா வேண்டாமா, நம்மெல்லாம் பக்தர்கள், எதையும் பின்பற்ற தேவையில்லை. இன்னொரு பக்தர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், நம்மெல்லாம் பக்தர்கள், ஏகாதசி அன்னைக்கு சவரம் செய்யக்கூடாதுங்கிறதுலாம் நம்மளாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, பிரச்சாரத்துக்கு போகிறோம் பிரபு, சேவ் பண்ணிட்டு போகணும் பிரபு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன் தத்துவ ரீதியில் தவறு கிடையாது, பிரச்சாரத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விஷயத்துக்கு செய்யும்போது இதர விதிமுறைகளை நீங்கள் மீறதில் தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அதையே வந்து பழக்கமாகவும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த விதிமுறைகள் எல்லாமே பல விதத்தில் நமக்கு சூக்ஷமமாக உதவி செய்யக்கூடியது. அது எப்படி உதவி செய்து, ஏன் உதவி செய்து நமக்கு புரியாமல் இருக்கலாம். சில நேரத்தில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரங்கள் சொல்லுது எந்த திசையை நோக்கி ஒருத்தர் அமரணும், எந்த திசையை நோக்கி ஒருத்தர் மலம் கழிக்கணும், எந்தெந்த மந்திரங்களை ஒருத்தர் குளிக்கும் போது சொல்லணும், இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒருத்தர் கற்றுக்கிட்டு பயிற்சி செய்யலாம், பயிற்சி செய்யாமல் இருக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப முக்கியமானது கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும், கலியுகத்தில் ஹரே நாமே கேவலம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு சூக்ஷம ரீதியாக உதவி பண்ணலாம். அதன் மூலமாக உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா சாதன பக்தியில் இருக்கிறவங்களால பக்தியை ஒழுங்கா பயிற்சி பண்ண முடியும். பக்தியானது அகைத்துக்க பிரதிகதா, எந்த ஒரு விஷயத்தினாலும் எந்த ஒரு விஷயமும் பக்தியை தடுக்க முடியாது. பக்தியை எதுவுமே தடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம வர்ணாசிரம தர்மமோ நம்ம செய்யக்கூடிய கடமைகள், நம்ம செய்யாமல் இருக்கக்கூடிய கடமைகள், இது எதுவுமே நம்மளை தடுக்க போகிறது கிடையாது. பக்தியில் இருந்து எப்படி பார்த்தாலும் நம்ம சாதன பக்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால சில விஷயங்கள் சூக்ஷம ரீதியாக நமக்கு உதவி செய்யும், நமக்கு தெரியாமலே இருக்கலாம். சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு, பின்பற்றலாம், அவ்வளோதான், எளிமை. இந்த ஒரு தடவை பல நேரங்களில் பக்தர்கிட்ட கேட்போம், நான் இன்னொன்னு சொல்லலாம் இதுக்கு உதாரணமாக, நம்ம பக்தி தொண்டில் உயர்ந்த நிலையில் இருந்தீங்க அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தினுடைய இன்னொரு கடமை என்ன அப்படின்னா சாஸ்திரம் படிக்கிறது, அதுவும் வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஒரு தன்மை, சாஸ்திரங்களை படிக்கிறது, அதுவும் பாக்யா. சாஸ்திரங்களை படிக்க பகவத்கீதை பாகவதம் படிக்கிறதெல்லாம் பாக்யா. அஃப்கோர்ஸ் பாகவதம் படிக்கிறது, பாகவதம் ஸ்பெசிஃபிக்காக ரூபகோஸ்வாமி பக்தியினுடைய அங்கத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் நீங்கள் பகவத்கீதை இல்லை, பொதுவாக சாஸ்திரங்களை உட்காந்து படிக்கிறது இதெல்லாம் பாக்யா. யாரும் நிறைய நேரங்களில் நாம் பார்க்கலாம் சில உயர்ந்த பக்தர்கள் அவங்க அதை கூட பின்பற்றினது கிடையாது. வம்சிதாஸ் பாபாஜி பாகவதம் படித்தாரா? கௌர்கிஷதாஸ் பாபாஜி நத்திங். ஆனாலும் அவங்க கூட பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் சில விதிமுறைகளை கடைபிடிச்சாங்க. ஒரு விதிமுறை எல்லாரும், பெரும்பாலும் எல்லாரும் பின்பற்றின ஒரு விதிமுறை என்னென்னா, சுகதேவ கோஸ்வாமி உட்பட அவர் அந்த பெண்கள் வெளியே போனார், இருந்தாலும் பொதுவாக எல்லாரும் பின்பற்றின ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா, பெண்களோட சரளமாக பழகாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விதிமுறை. இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் நமக்கு பக்தி தொண்டுக்கு உதவியாக அமையும். வர்ணாசிரம தர்மத்தினுடைய இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பாக எடுத்துரைத்தது என்ன அப்படின்னா, இந்த வர்ணாசிரம தர்மத்தை நம்ம நிலைநாட்டுறதின் மூலமாக மக்களுக்கு ஒரு மறு வாய்ப்பு நம்ம தரோம். மக்கள் எல்லாரும் இப்படித்தான் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு ஓட்டத்தில் ஓடின்னு இருக்காங்க. அந்த வாழ்க்கையிலிருந்து அவங்கள நான் அன்னைக்கு கூட முதல் நாள் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும்னாலும் பிரச்சாரம் பண்ணணும்னாலும் நமக்கு நேரம் அவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நிறைய பேருக்கு நேரமே இருக்கிறது இல்லை. அதனால் எளிமையான விதத்தில் வாழ்ந்து உயர்ந்த சிந்தனையோடு இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீல பிரபுபாத் வர்ணாசிரம தர்மத்தை பரிந்துரைத்தார். இருந்தாலும் நான் மறுபடியும் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது பாகிய, அது வெளிப்புறமானது. வெறுமனை நம்ம வந்து வர்ணாசிரம தர்மம் சரி மாடு மேய்க்கணும், நிலத்தை உழணும், சரி இதை நான் பண்ணிட்டு இருக்கேன், ஹரிகிருஷ்ணா ஜெபம் பண்ணல அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸ்ரமையே வகி கேவலம், நீங்க செய்யக்கூடிய கடமையானது, ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கடமையானது, வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய கடமையானது கிருஷ்ணரை நோக்கி வர்றதுக்கு உதவி பண்ண மொழிய கிருஷ்ணரை நோக்கி விளக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. நம்ம சுக்கதேவ கோஸ்வாமியின் நிலையில இருந்தோம் அப்படின்னா வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கிறது நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியதா இருக்கும். சுக்கதேவ கோஸ்வாமி வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி இருந்திருந்தார்னா அது அவருடைய பக்தி தொண்டை நிறைவேற்றுறதுல அவருக்கு தடையா அமையுது. ஆனா நமக்கு சில விஷயங்கள் உதவியாக இருக்கலாம். அதனாலதான் ஆச்சாரியர்கள் இதை வலியுறுத்தியிருக்காங்க. அதனாலதான் சாஸ்திரமும் சொல்லுது, வர்ணாசிரமாச்சாரோ வத புருஷேன பரப்புமான் விஷ்ணு ஆராத்யதே பும்சாம் பந்த நான்யத் எத்தோஷ காரணம். இது விஷ்ணு புராணம் சொல்லுது, ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, அத புண்டி துஜசிரேஷ்ட வர்ணாசிரம விபாகச ஸ்வனிஷ்டித தர்மச சம்சித்தி ஹரிதோஷணம். பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது இதனுடைய குறிக்கோள். படிப்படியாக ஒருத்தர் முன்னேறி வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அமையுது. ஷீல பிரபுபா சைத்தன்ய சரிதாமிரதத்தில் எழுதுகிறார், ராமானந்தராயர் இதை பற்றி சொல்லும்போது அவர் எழுதுகிறார், ஒருவர் ஜட உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வர்ணாசிரம தர்மத்தினுடைய வர்ணாசிரம தர்மத்தினுடைய விஷயங்களை பின்பற்றி ஆகணும். ஆனால் பக்தி தொண்டு அப்படிங்கிறது தெய்வீகமானது, இதுக்கு அப்பாற்பட்டது. இப்போ நீங்கள் வந்து நம்ம பக்தி தொண்டை பின்பற்றுறோம், அதே சமயத்தில் நம்மளுடைய வெளிப்புற விவகாரங்களையும் பார்த்துக்கிறோம். அந்த வெளிப்புற விவகாரங்களுக்கானது தான் வர்ணாசிரம தர்மம். எப்போ அந்த வெளிப்புற விவகாரங்கள் நமக்கு சாதகமானதாக இருக்கோ அப்போ நம்மளால் பக்தியை எளிமையாக பயிற்சி பண்ண முடியும். நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது, நமக்கு நேரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பக்தியை பயிற்சி செய்யலாம். பக்தி அகைத்துக்கு அப்புறத்திக்கத்தா எல்லா சூழ்நிலையும் பயிற்சி செய்யலாம். ஆனால் நம்ம அந்த நிலையில் இருக்கமா, அங்கே தான் கேள்வி. நம்மளால் ஒரு சாதாரண ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே படுத்துக்கிறோம், நிறைய நேரங்களை நம்ம பார்க்குறோம், உடம்பு உடல்நிலை சரியில்லாதப்ப நிறைய பக்தர்கள் அவங்களுடைய 16 மாலைகளை கூட நம்மளால் ஜபம் பண்ண முடியறதில்ல. உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லைன்னா ஜபம் பண்ணுறதே நிறுந்து போகுது. அப்புறம் எங்கேருந்து மற்றதை பற்றி யோசிக்கிறது? அப்போ உடலை நல்லா வைத்துக்கொள்றதுங்கிறது அவசியமாகுது. அதே மாதிரி தான் இந்த சமுதாய அமைப்பும் வருது. பக்தி தொண்டு அப்படிங்கிறது நிச்சயமாக தெய்வீகமானது, அதுவும் குறிப்பாக நாம சங்கீர்த்தனம். நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொல்ற கோலோக்கிர பிரேமதனோ ஹரிநாம சங்கீதன், இது கோலோகத்திலிருந்து வரக்கூடிய பிரேமையினுடைய செல்வம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த சங்கீர்த்தனமானது ஒருத்தரை உடனடியாக பௌதிக தலத்தில் தெய்வீக தலத்துக்கு உயர்த்தது. அதனால சில நேரங்களில் இது அவசியம் இல்லாததாக தோன்றலாம். இருந்தாலும் படிப்படியாக பின்பற்றி பக்தர்கள் மேலோங்கி வர்றதுக்கு உதவியாகவும் அமையும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த வர்ணாசிரம தர்மத்தை ரொம்ப ஸ்திரமாக கடைபிடிக்கணுங்கிற விதத்தில் கிடையாது. இருந்தாலும் அவர் அதை முற்றிலுமாக நிராகரிக்கவும் கிடையாது. நம்ம பார்க்குற மகாபிரபு அவரே சன்னியாசம் எடுத்துட்டார், சன்னியாசிக்குன்னு இருக்கக்கூடிய தர்மங்களை அவர் ஸ்திரமாக கடைபிடித்தார். தரையில் தான் படுத்து உறங்குவார், தினமும் 3 வேளை குளிப்பார், பெண்களுடைய வாசம் கூட இல்லாத அளவில் தூரமாக இருப்பார். இது மாதிரி மகாபிரபு நிறைய விஷயங்களை பின்பற்றினார். இருந்தாலும் மகாபிரபு தாராள மனம் கொண்டு எல்லாரையும் வைஷ்ணவர்களாக்கினார். அதாவது மகாபிரபு அந்த வழிமுறையினுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்து அந்த குறிக்கோளை ஏற்படுத்தினார். அதே சமயத்தில் வழிமுறை என்ன நிலையில் இருக்கோ அதை அப்படியே தக்க வச்சுட்டார். வர்ணாசிரம தர்மத்தை மீற சொல்லி அவர் சொல்லவும் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூர் கோயிலுக்குள்ளார நான் போகமாட்டேன்னு சொன்னப்ப சரின்ட்டார். சனாதன கோஸ்வாமி மகாபிரபு சந்திக்கிறதுக்காக ஒரு தடவை ரொம்ப தூரமாக, அதாவது அவர் ஹரிதாஸ் தாக்கூரோட தங்கியிருந்தார் சனாதன கோஸ்வாமி. அங்கேருந்து அவர் டோட்டா கோபிநாத் பக்கத்தில் வரணும் அப்படின்னா ஜெகநாதர் கோயில் வழியாக வரலாம், ஆனால் அவர் அதுக்கு பதிலில் கடற்கரை ஓரமாக வருவார். அது வந்து ஜேஷ்ட மாதம், மே மாதம். அவருடைய காலெல்லாம் கொப்பளமாயிடுச்சு, ஆனாலும் அவர் அந்த மாதிரி வந்தார். ஏன் இப்படி வந்த, ஏன் அப்படி வந்திருக்கலாமேன்னு சொல்லி மகாபிரபு கேட்கும்போது அவர் சொல்றார், நான் ரொம்ப நீச்சமானவன், நான் வந்து அங்கே ஜெகநாதருக்கு பூஜை பண்ணக்கூடிய பூஜாரிகளை தொடக்கூடாது. அது அப்போ இருந்த ஒரு மாதிரியான வர்ணாசிரமம். ஆனால் அவருடைய பணிவை அந்த இடத்துல மகாபிரபு பாராட்டினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட, அதாவது சமுதாய ரீதியாக வர்ணாசிரம ரீதியாக தாழ்ந்த நிலையில் ஹரிதாஸ் தாக்கூர் சனாதன கோஸ்வாமி இவங்கெல்லாம் கருதப்பட்டால் கூட, அவங்களுடைய பக்தி நிலையை கருத்தில் கொண்டு மகாபிரபு அவங்களுக்கு நிறைய கருணையை கொடுத்தார். அவங்கள ஆலிங்கனம் செய்தார், அவங்கள சம்பிரதாயத்தினுடைய முக்கிய ஆச்சாரியர்களாக வைத்தார். இப்படி பல நேரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டும் வேறுபட்டது, அதே சமயத்தில் ரெண்டுத்துக்கும் நடுவில் நெருங்கிய தொடர்பும் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறது பக்தர்களுக்கு ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு வர்ணாசிரம கடமைகள்லாம் எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஒருத்தர் வர முடியாது. நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமணருக்கு உபதேசம் கொடுக்கும்போது அவரை வீட்டை விட்டு வெளியில வர சொல்ல, ஸ்தானே ஸ்திதோ ஸ்ருதி கதாம் தனுமானோ, உன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து நீ பக்தியை பயிற்சி பண்ணினார். ஏன்னா கிரகஸ்தர்களுடைய கடமை ஆகுது, கிரகஸ்தர்களுடைய கடமை இல்லத்தில் இருக்கிறதுங்கிறது, அது வர்ணாசிரம கடமை. நவீன காலத்தில் அது கடமை கிடையாது, நீ எத்தனை பேர் வேணாலும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். விவாகரத்து அப்படிங்கிற வார்த்தை தமிழில் கிடையாது, புதுசாக வந்தது. விவாகம் ரத்து ரெண்டையும் சேர்த்து விவாகரத்துன்னு உருவாக்கிட்டாங்க. வேத கலாச்சாரத்தில் எந்த மொழியிலையுமே விவாகரத்துங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ கிரகஸ்தர்கள் வாழ்கிறாங்க. சில நேரங்களில் சைத்தன்ய மகாபிரபு வர்ணாசிரம தர்மத்தை மீறின மாதிரி கிரகஸ்தர்கள் சன்னியாசம் எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப அரிது. அந்த மாதிரி சன்னியாசம் எடுத்து மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை நம்ம பார்க்குறோம். ராகவேந்திர தீர்த்த எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் ராகவேந்திர. அவர் தன்னுடைய இளம் மனைவியை துறந்தார். அவருடைய மனைவி அதனால் தற்கொலை பண்ணிட்டாங்க, ஃபினிஷ், இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணி. ராகவேந்திர தீர்த்தா எந்த பற்றுதலும் கிடையாது, நம்மெல்லாம் அந்த நிலையில் இருக்கிறவங்க கிடையாது. அதனால் கடமைகளை பின்பற்றுறதுங்கிறதும் வலியுறுத்தப்படுது. நம்ம பார்க்குறோம் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொன்ன, சர்வதர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் ரஜ. அதே சமயத்தில் சண்டை போடுனார். சில பேர் இதை புரிஞ்சுக்க முடியாது, எப்படி ரெண்டும் ஒரே நேரத்தில் போக முடியும். ஒரே நேரத்தில் போகலாம், நிச்சயமாக போக முடியும். எப்போ அது நம்ம செய்யக்கூடிய தர்மமானது கிருஷ்ண பக்திக்கு விரோதம் இல்லாமல் இருக்கோ அது வரைக்கும் அது போகலாம். ஏன்னா எல்லாவற்றினுடைய இறுதி குறிக்கோள் என்ன அப்படின்னா, எப்போவுமே விஷ்ணுவை நினைச்சுட்டுருக்கார், என்றைக்கும் அவரை மறக்காமல் இருக்கார். இதுதான் ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இந்த 64 அங்கங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன? ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணுர் விஸ்மர்த்தவ்ய ஜாகுச்சித். எஸ், என்றைக்குமே விஷ்ணுவை நினைச்சுட்டு இருக்கணும், என்றைக்கும் அவரை மறக்கக்கூடாது. இதுதான் குறிக்கோள். இந்த குறிக்கோளுக்கு எதெல்லாம் உதவியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அனுகூல்ய சங்கல்ப பிரதிகூல்ய வர்ஜனம், எது நமக்கு அனுகூலமாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். இதுதான் கிருஷ்ண பக்தி. இதில் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது வெளிப்புறமானது, அதுக்காக அதை பின்பற்றாமல் இருக்கிறதுங்கிறது கிடையாது. அதை பின்பற்றாமல் போகும்போது அது நம்மளுடைய பக்திக்கு பிரதிகூலமாக அமையலாம். உதாரணத்துக்கு ஆண்களும் பெண்களும் நான் முன்னே சொன்ன மாதிரி உறவுகளில் ரொம்ப சகஜமாக இருந்தாங்க அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா மனம் கலங்கமடையும். பக்தி தொண்டில் உயர்ந்த நிலையில் இருக்கவங்க எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் சாதாரண பக்தியில் இருக்கக்கூடியவங்க பக்தி தொண்டில் இல்லாத நபர்கள் சமைத்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய மனம் கலங்கமடையும். அதனால தான் அறிவுறுத்தப்படுது, பிரசாதம் மட்டும் எடுத்துக்கணும். சும்மா வெங்காயம் பூண்டு மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும், எதை வேணாலும் வாங்கி டிங்கி 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 டிங்கின்னு மணி அடிச்சுட்டு கிருஷ்ணர் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு துளசியை போட்டுட்டு சொல்கிறது அது கிடையாது, அது பக்தி ஆகாது. ஏன்னா மகாபிரபு சொல்கிறார், விஷயேர் அன்ன கைல மன மலஹோய சம்திங் அந்த மாதிரி வரும். விஷய் புலனின்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய அன்னத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை கலங்கப்படுத்துங்கிற. ஸோ இதெல்லாம் விதிமுறைகளாக சொல்லப்படுது. சில நேரத்தில் விதிமுறைகளை மீறலாம், நம்ம பக்தி தொண்டில் உயர்ந்த நிலை இருந்தோம் அப்படின்னா. இருந்தாலும் பொதுவாக அது பரிந்துரைக்கப்படுறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய சமுதாயத்தில் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டணும்னு பெரியப்பட்டார் இஸ்கான் பக்தர்களுக்கு மத்தியில். சில நேரங்களில் பிரபுபாதர்கிட்ட கேட்பான், வர்ணாசிரம தர்மத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இது வெளியில் உள்ளவங்களுக்கா நமக்கா? நீங்களே தான் சொல்கிறீங்க வர்ணாசிரம தர்மம், பக்தர்கள் வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு, அப்புறம் ஏன் வர்ணாசிரமத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க? பிரபுபாத் ஆரம்ப காலத்தில் வர்ணாசிரமத்தை பற்றி அதிகமாக பேசலை, அவர் நாம சங்கீர்த்தனத்தை பற்றி மட்டும் பேசினார். அதுக்கப்புறம் அவர் காலப்போக்கில் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி. கடைசி காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதருடைய நிறைய பேச்சுகள் உபன்யாசங்கள் வர்ணாசிரம தர்மத்தை சார்ந்ததாக இருந்தது. பிரபுபாத் சொன்ன ஒவ்வொரு இஸ்கான் கோயிலையும் வர்ணாசிரம காலேஜ் இருக்கணும்னார். ஒவ்வொரு இஸ்கான் கோயிலையும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபார்ம் இருக்கணும், குருக்கள் இருக்கணும். இது ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பம், அவர் அதை ஏற்படுத்தியும் காட்டினார் ஓரளவுக்கு. ஆனால் பிரபுபாத் சொன்னார், இந்த வர்ணாசிரம தர்மத்தை சமுதாயத்தை நிலைநாட்டுறதுக்கான பணியை நான் செய்யலை, நீங்கள் செய்யுங்கன்னார். பிரபுபாத் சொன்னார், என்னுடைய பணியில் 50% வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுறதில் இருக்குதுன்னார். பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே 4 விதத்தில் கிருஷ்ண பக்தியை கொண்டு வரணும்னு, 4 ஸ்டேஜில் கொண்டு வரணும்னு பிரியப்பட்டார். முதல்ல ஹரிநாமத்தை கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு இடத்த கொண்டு வரணும், புத்தகங்களை கொடுக்கணும், அதுக்கு அடுத்து வர்ணாசிரம தர்மத்தில் நாட்டணும். ஏன்னா இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா நிறைய நேரங்களில் ரொம்ப நெருடலாகும். நம்ம பிரபுபாதருடைய புஸ்தகங்களை பக்தர்கள் படிக்கிறாங்க. நவீன சமுதாயம் மோசமானது, நவீன கல்வி ஒரு கசாப்பு கூடம். பிரபுபாத் புஸ்தகத்தை படிக்கிறோம், நேரடியாக இருக்கு. சரி, நவீன கல்வி ஒரு கசாப்பு கூடம், என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் ஏன் நம்ம கசாப்பு கூடத்துக்கு அனுப்பிகிட்டே இருக்கிறோமா? நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் கிரகஸ்தர்கள், என்ன பண்ண முடியும்? அப்போ தான் வந்து வைஷ்ணவர்கள் பக்தியை பயிற்சி செய்கிறதுக்கு சாதகமாக வர்ணாசிரம தர்மம் குருகுலம் அப்படிங்கிறது ஒன்று அவசியமாகுது. இல்லை இந்த அவங்க தங்களுடைய வேலையை, ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறார், இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நரகங்கள்ங்கிறார். தொழிற்சாலைகள்லாம் கண்டிக்கிறார். தொழிற்சாலைகளுடைய கலாச்சாரத்தை பிரபுபாதர் கண்டிக்கிறார். நம்ம அதுக்கு அதை பிரபுபாதருடைய வார்த்தைகளை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அப்போ மக்கள் நம்மக்கிட்ட இயற்கையாக கேள்வி கேட்பாங்க, சரி என்ன நீங்கள் மாற்று வழி என்ன வச்சுருக்கீங்க? மாற்று வழி இல்லை, சும்மா பேசிகிட்டே மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா மக்கள் நம்மளை ஏளனம் செய்வாங்க. அதனால என்ன ஆகுது தெரியுங்களா? சில நேரத்தில் பக்தர்கள் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. பேசுனா தானே வம்பு. நவீன கல்வி ஒரு கசாப்பு கூடம்னு சொன்னால் தானே வம்பு, சொல்லாமையே விட்டுறலாம். தொழிற்சாலைகளை பற்றி சொன்னால் தானே வம்பு, சொல்லாமையே விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா ஆச்சாரியர் விரும்பினதை நிறைவேற்றுறதுக்காக முயற்சி செய்கிறது. ஸ்ரீல பிரபுபாத் பிரியப்பட்டார், அதை நம்ம நிலைநாட்ட முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக பிரபுபாதருடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஸ்ரீல பிரபுபாத் சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஒரு இடத்துல எழுதுறார், தன்னுடைய ஆன்மீக சகோதரர்களை பற்றி சொல்கிறார். பக்தி சிதான் சரஸ் தாக்கூர் உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை பரப்பணும்னு விரும்பினார். ஆனால் அவருடைய சிஷ்யர்கள் அந்த கொள்கையை காற்றுல பறக்க விட்டாங்க. உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை பரப்புறதை பற்றி யோசிச்சு கூட அவங்க பார்க்கல, கம்ப்ளீட்டாக அதை மறந்துட்டாங்க. பிரபுபாத் சொல்றார், எப்போ ஒரு ஆன்மீக குருவினுடைய கடமைகளை, எப்போ ஒரு ஆன்மீக குருவினுடைய உபதேசங்களை ஒரு சிஷ்யன் மறந்துடுறானோ அப்போ அந்த சிஷ்யன் உபயோகமா உடனடியாக உபயோகம் இல்லாதவனாகிறான். பிரபுபாத் யூஸ்லெஸ் திஸ் ஆப். கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனால் சில பிரபுபாத் தான் சொல்றார். நீங்கள்லாம், அதாவது அவருடைய ஆன்மீக சகோதரர் பற்றி சொல்லுவார், நீங்கள்லாம் பக்தியை பயிற்சி செய்யலாம், ஆனால் பக்தி சிதான் சர் தாக்கூர் மேலை நாடுகளில் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும்னு விரும்பினார், அதை நீங்கள் செய்யாதனால நீங்கள் எல்லாரும் உபயோகமற்ற சீடர்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா சமுதாயத்தில் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாத் விரும்பினார். அதை நம்ம பின்பற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். நம்மளால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்தளவிற்கு செய்யலாம். நிச்சயமாக கலியுகத்தில் வர்ணாசிரம தர்மத்தை முழுமையாக நிலைநாட்ட முடியாது, அதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. எந்த அளவிற்கு அதனுடைய கடமைகளை நம்ம பின்பற்ற முடியுமோ அந்தளவுக்கு நம்மளுடைய கடமைகளை பின்பற்றலாம். எந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம அதில் பின்பற்றலாம். நிறைய வர்ணாசிரம கடமைகள் இருக்கு. இந்த வர்ணாசிரம கடமைகளானது ஒருத்தரை மனிதனுடைய தளத்துக்கு கொண்டு வருது. நம்ம மனிதனுடைய தளத்தில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம வைஷ்ணவ தர்மத்தை நம்ம வைஷ்ணவனாக நம்ம இருக்கும்போது அப்போ நம்ம கடமைகளை புறக்கணிக்கிறத பற்றி பேசலாம். முதல்ல மனிதனுடைய தளத்துக்கு வருவோம், கொஞ்சம் அறிவுபூர்வமான தளத்துக்கு வருவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சில பக்தர்கள் அடிப்படையான மனித தர்மத்தை பின்பற்றாமல் தர்மங்களை கைவிடுறதை பற்றிலாம் பேசுவோம். கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நாங்கள் ரொம்ப பெரிய துறவின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, அவங்களுடைய தர்மத்தை மீறுறாங்க. மீறிட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. எதுக்கு, எங்க போச்சு உங்களுடைய தர்மம், எங்க போச்சு உங்களுடைய, அதாவது எங்க போச்சு உங்களுடைய தர்மத்தை தாண்டின நிலை. தர்மத்தை தாண்டின நிலையில் இருக்கிறதா நினச்சி நாங்களாம் பக்தர்கள், இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம ஏன் கணவன் மனைவி ஒன்றா இருக்கணுங்கிற வர்ணாசிரம தர்மத்தெல்லாம் ஏன் கடைபிடிக்கணும், அதெல்லாம் தேவையில்ல. அப்போ என்ன ஆகும், மறுபடி வீழ்ச்சி தான் அமையுது. அப்போ இதெல்லாம் சில உதாரணம் நான் கொடுக்குறேன். நம்ம பல நேரங்களில் நடைமுறையில் பலருக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம், இதை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறதுல. ஆனால் குருவினுடைய கட்டளையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமாக சாத்தியமாகும். இந்த வர்ணாசிரம தர்மமானது சமுதாயம் மொத்தத்துக்கும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை கொடுக்குது. நிறைய நேரங்களில் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய 15 வருட கிருஷ்ண பக்தியினுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறது என்னென்னா, நிறைய பக்தர்கள் அவங்களுடைய பௌதிக வேலை பழுவின் காரணத்தினால கிருஷ்ண பக்தியை விட்டு வெளில போயிருக்காங்க. கொஞ்சமாக வேலை செய்வாங்க, ஜபம், முதல்ல வந்து எல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, மங்களாரத்தி வருவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, புஸ்தகம் படிப்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, புக்கு விற்பாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. வேலை பழு அதிகமாகும். முதல்ல புஸ்தகம் விற்கிறது நிற்கும், புஸ்தகம் படிக்கிறது நிற்கும், மங்களாரத்தி நிற்கும், கோயிலுக்கு வர்றது குறையும், ஜபம் பண்ணுறது கொஞ்சம் ஜபம் பண்ணுறது என்ன ஆகும்னா, நான் அன்னைக்கு சொன்னேன் அது மாதிரி, ஹரகிருஷ்ணா ஹரகிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிளிக் 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 கிளிக்னு கிளிக் பண்ணி சாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்னாகும், அந்த கிளிக்கிங்கில் 1728 வராது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் பார்த்தோம்னா ஜென்மாஷ்டமி கௌரவ பூர்ணிமாவுக்கு வந்து தலையை காட்டிட்டு போவார், அப்புறம் பார்த்தா அதுவும் இருக்காது. எஸ் நடைமுறையில் பார்த்துருக்கோம். ஷீல பிரபுபாத் தான் சொன்னார், பிரபுபாத் வந்து கேட்பாங்க பக்தர்கள், நமக்கு எதுக்கு வர்ணாசிரமம், நம்ம தான் பக்தர்கள் ஆயிடுச்சே. பிரபுபாத் சொல்வார், நமக்கு எதுக்கு வர்ணாசிரமம்னா, அப்புறம் ஏன் வீழ்ச்சி அடைகிறாங்க பக்தர்கள், ஏன் பக்தர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. பிரபுபாத் சொன்னார், சன்னியாசி கூட வீழ்ச்சி அடைகிறாங்க, ஏன், நம்மெல்லாம் வைஷ்ணவர்கள் சரளமாக பழகலாம், விளைவு எவ்வளோ பெரிய சன்னியாசியாக இருந்தாலும் வீழ்ச்சி அடைவோம், ஏன்னா நம்ம யாரும் அவ்வளோ பெரிய நிலையில் கிடையாது. நடைமுறையில் நம்ம பார்த்துருக்கோம், அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கடமைகளை முறையாக பின்பற்றலை அப்படின்னா நிச்சயமாக அங்கே வீழ்ச்சி இருக்கும். ஒரு சன்னியாசி, ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பெண், ஒரு கிரகஸ்தா, ஒரு வானப்பிரஸ்தா எப்படி செயல்படணுங்கிற தர்மத்தை நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா அந்த நபர் நிராகரிக்கத்தக்கவராக. ஷீல பிரபுபாத் சொல்வார், ஒரு பிரம்மச்சாரி அல்லது ஒரு சன்னியாசி அவங்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கல அப்படின்னா சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படுறாங்க. ரைட், சன்னியாசியினுடைய தர்மம் பெண்களோட நெருக்கமான உறவில் இருக்கக்கூடாது. யாராவது ஒரு சன்னியாசி ஒரு பெண்ணோட நெருங்கின உறவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சமுதாயத்திலிருந்து நிராகரிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த சன்னியாசி அவருடைய தர்மத்தை கடைபிடிக்கல. அதே விஷயம் பெண்களுக்கும் பொருந்தும், பிரம்மச்சாரிகளுக்கும் பொருந்தும், கிரகஸ்தர்களுக்கும் பொருந்தும். கிரகஸ்தர்களுக்குன்னு பலவிதமான தர்மங்கள் இருக்கு. உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா வர்ணாசிரமத்திலேயே கிரகஸ்தர்களுக்கு தான் அதிகமான நியமங்கள் இருக்கு, அதிகமான நியமங்கள் கிரகஸ்தர்களுக்கு இருக்கு. கிரகஸ்த பிராமணர்களுக்கு சொல்ல போனோம், இன்னும் குறிப்பாக சொல்லணும், கிரகஸ்த பிராமணர்களுக்கு தான் நிறைய விதிமுறை இருக்கு. சன்னியாசிகளுக்கு அதிகமான விதிமுறைகள் கிடையாது. சன்னியாசியினுடைய விதிமுறைகள் கடுமையானதாக இருக்கும், அதிகமானது கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகஸ்தர் வந்து பல விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறது இருக்கு. அவர் குளிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க, ஒரு மக், ஒரு என்னது சொம்பு வச்சுருப்பாங்க, குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க, மலம் கழிச்சிட்டு கழுவுறதுக்கு வேற ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க. சன்னியாசிக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே சொம்பு தான். அதில் விதிமுறை எதுவும் மீறப்படுறது கிடையாது ஒரு சன்னியாசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் சன்னியாசி, சன்னியாசிக்கு குடிக்கிறதும் ஒன்று தான், மலம் கழுவிட்டு கழுவுறதும் அதே தான், எல்லாத்துக்கும் ஒரே சொம்பு தான் அவருக்கு, குளிக்கிறதுக்கும் அதே தான். ஏன்னா அவர் சன்னியாசி, அவருக்கு அந்த விதிமுறைகள் கிடையாது. ஆனால் சன்னியாசியினுடைய விதிமுறைகள் கடுமையானதாக இருக்கலாம், ஆனால் அதிகமான விதிமுறைகள் சன்னியாசி கிடையாது. கிரகஸ்தர்களுக்கு காலையில் எந்திரிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் எக்கச்சக்கமான விதிமுறைகள் இருக்கு. கிரகஸ்தர்களுடைய கடமை, சன்னியாசிகள் அதாவது மற்ற ஏன் காரணம் என்ன அதுவும் தெரிஞ்சுக்கணும். கிரகஸ்தர்கள் என்ன அவங்க நிறைய நேரங்களை கேட்பாங்க, ஏன் கிரகஸ்தர்களுக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்கிறீங்க? ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது, எப்போ ஒருத்தர் கிரகஸ்தராக இருக்கும்போது இயற்கையாகவே பல விஷயங்கள் மேலே பற்றுதல்ங்கிறது வரும். அவங்களுடைய உடைமைகள், சொத்து, உற்றார் உறவினர், இந்த பற்றுதல்லிருந்து ஒருத்தர் விடுபடுறதுக்காக நிறைய விதிமுறைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. பிரம்மச்சாரி கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைக்கும், கிரகஸ்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைக்கும், சன்னியாசிகள் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைக்கும், வானப்பிரஸ்தருக்கான விதிமுறைக்கும் வேறுபாடு இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுண்டு அது பிரகாரம் செயல்படும் போது கிருஷ்ண பக்திக்கு அது அனுகூலமாக அமையலாம். எப்போ அதே விதிமுறை கிருஷ்ண பக்திக்கு பிரதிகூலமாக அமையுதோ அப்போ அந்த விதிமுறையை ஒருத்தர் புறக்கணிக்கலாம். அதே சமயத்தில் நம்மளுடைய நிலை என்னங்கிறதையும் பார்க்கணும். சுகதே கோஸ்வாமி உதாரணமாக ஒரு விஷயத்துக்கு கொடுத்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு சுகதே கோஸ்வாமி விட்டுட்டு வேற மாதிரி இருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு அதாவது ஒன்று என்ன அப்படின்னா, கிருஷ்ண பக்தியில் பாகவதம் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா உதாரணமும் கிடைக்கும். அந்த உதாரணத்தை தனக்கு தகுந்த மாதிரி, தனக்கு பிடிச்ச மாதிரி அங்க இங்க வச்சுட்டு போக முடியாது. கிருஷ்ணர் நரகாசுரனை கொல்ல போகும்போது சத்யபாமாவை போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போனார். நானும் போர்க்களத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பெண்கள் போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல, சில விஷயங்கள் எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். அதுதான் வர்ணாசிரம தர்மம். இது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பக்தர்கள் இதை பற்றி யோசிக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் விரும்பினார். ஸ்ரீல பிரபுபாதர் அடிப்படை, பிரபுபாதர் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை கொடுத்தார் வர்ணாசிரம தர்மத்துக்கு. அது என்னன்னா, பண்ணை நிலங்கள், குருகுலம், இது அடிப்படை. பண்ணை நிலம் அப்படின்னா சும்மா பண்ணையை போட்டு வாங்கி வச்சுட்டு ஏதோ நம்மளும் வந்து நிலம் வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு அது மூலமா காசு சம்பாதிக்கிறது இல்லை. சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா நிறைய நிறைய புத்தகங்கள் ரொம்ப யோசிப்பாங்க. இருந்தாலும் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சில பிரபுபால பண்ணை நிலங்களின் மூலமா பசு பராமரிப்பை எடுத்து காட்டணும்னு நினைச்சேன். பசுக்களை பராமரிக்கிறது மூலமா ஒருத்தர் செல்வந்தரா வாழலாங்கிறத காட்டணும்னு நினைச்சேன். ஆனா அதே சமயத்தை நான் பசுக்களை காட்டி பைசா வசூல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வர்றவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, பசுவை பராமரிக்கிறது ஒரு சுமை, அதனால நம்ம கிட்ட இருந்து காசு வாங்க வேண்டி இருக்கு. சரி, அவங்களுக்கு காசு கொடுப்போம், அது நமக்கு நல்லது. நம்ம பசு மாட்டை வாங்கி வைக்கவே கூடாது. அதனாலதான் சில பிரபுபா இந்த கோஷாலா கான்செப்ட் இன்னைக்கு நவீன காலத்துல நிறைய பிரபுபாதுல போய் இந்த நாட்டு நேரம் நிறைய இருந்தது. பசுமாட்டை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு பசுமாட்டை காட்டி காசு வாங்க,
அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப தவறான கான்செப்ட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி நம்ம சும்மா வர்ணாசிரமத்தில் என்னன்னா பானை நிலம் வேணும், ஏதோ ஒரு நிலத்தை போட்டுட்டு வெறும் தென்னை வச்சு விட்டு மாமரத்தை வச்சு விட்டு இல்லை ஏதாவது ஒரு மரத்தை வச்சு விட்டு அதில் இருந்து வெறும் வரக்கூடிய காசு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து வர்ணாசிரம தர்மம் அமைக்கிறதா ஆகா. எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, இது உண்மையான வர்ணாசிரம தர்மத்தினுடைய அடிப்படை. அதன் மூலமா நம்ம ஒரு நிதான புத்தியுடைய மனிதர் ஆக முடியும். அப்படி நிதான புத்தியுடைய மனிதர் நம்ம ஆகும்போது அதுக்கு அடுத்த நிலையில நம்ம வைஷ்ணவராகிறதுக்கு போக முடியும். அதனால இந்த தர்மங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நம்ம புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்றதன் மூலமா நிச்சயமா நம்ம ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்த முடியும். அவங்க அவங்களுக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கலாம். அதே சமயத்தில் சமுதாய ரீதியாகவும் நிலைநாட்டுறதுக்கு பார்க்கணும். குந்திலே போய் சண்டை போட போகலாம், எல்லாரும் சண்டைக்கா போர்க்களத்தில் இருக்காங்க, நானும் சண்டைக்கு போறேன்னு சொல்லி குந்திலே போகலாம். அவங்க வைஷ்ணவி தானே, அவங்களுடைய தர்மத்தெல்லாம் மீறிட்டு போகலாமே நம்ம போகணும். பல நிலைகள், பல உதாரணங்கள், பல உதாரணங்கள் சாஸ்திரத்தில் முழுக்க பார்க்கணும் அப்படின்னா சில நேரங்களில் சில உதாரணங்கள் மீறப்படும். எப்ப மீறலாம், இது ஒரு கேள்வி வரும், எப்ப மீறலாம் எப்ப மீறக்கூடாது? ஆச்சாரியர்களை பாருங்க, ஆச்சாரியர்கள் எந்த சூழ்நிலையில மீறி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு விதிமுறை வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஒரு விதிமுறை, சன்னியாசி கடல் தாண்ட கூடாது. சன்னியாசி எந்த ஒரு வாகனத்தையும் உபயோகிக்க கூடாது, நடந்து போறது, நடந்துதான் போகும். பொதுவாக வேத கலாச்சாரத்தில் எல்லாருமே நடந்தான் போவாங்க. கொஞ்சம் சில நேரங்களில் வைஷ்யர்கள் சத்திரியர்கள் அவங்க வந்து மாட்டு வண்டியில் போவாங்க, இல்லை பல்லக்கில் போகலாம். சில நேரங்களில் ராஜாக்கள் ஜமீன்தார் பெண்கள் மதிக்கத்தக்க பெண்மணி எல்லாம் பல்லக்கில் தான் போவாங்க. சைத்தன்ய மகாபிரபு பிறந்தப்போ கூட அத்வைத ஆச்சாரியருடைய மனைவி மகாபிரபு பார்க்க வரும்போது பல்லக்கில் தான் வந்தாங்க. பல்லக்கு மாட்டு வண்டி குதிரை வண்டி யானை யானை இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு உரித்தானது கிடையாது. சன்னியாசிகள் எங்க போகணும், நடந்தா போகணும், எக்காரணத்தை கொண்டும் படகு உபயோகிக்கலாம், ஆனா எக்காரணத்தை கொண்டும் கடலை தாண்டக்கூடும். கடல் தாண்டது வர்ணாசிரம தர்மத்தின் படி தடை செய்யப்படும். சில பிரபுபாதர் கடல் தாங்க ஏரோப்ளேன் உபயோகப்படுத்தினார், ஆனா கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்திருக்காங்க. அதனால எந்த நேரத்துல ஒரு தாழ்ந்த தர்மத்திற்காக உயர்ந்த தர்மத்தை மீறலாம் அப்படிங்கிறத நம்ம ஆச்சாரியர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காக தெரிஞ்ச மாதிரி நம்மளாக கற்பனை பண்ணிட்டு எல்லா சூழ்நிலையும் நம்ம எல்லா விதிமுறைகளையும் மீறதும் தவறு. விதிமுறைகள்னு பற்றி கொண்டு நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் தவறு. இது நமக்கு அவசியமா இல்லைன்னா சில நேரத்தில் இது மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயம் பக்தர்கள்ட்ட வர்ணாசிரமம்னா மகாபிரபு ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்படி பார்த்தா சர்வதர்மா பரித்தியாஜம் மகாபிரபு பாகே தான் சொன்னார், கிருஷ்ணர்கிட்ட சரணடையவே வேண்டான்னு அர்த்தமா நப்ப எத்ரோஷ எதர்ஷ்னாசிதான் வேண்டான்ட்டார். அப்புறம் எது கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் வைக்கணும் மக்கள் வேண்டாம் நிறுத்திடலாம் கிடையாது. நம்மளுடைய நிலை என்ன, அதுக்கு எது உதவி செய்யுதுங்கிறத நம்ம பார்த்து செயல்படுறது உச்சிதமா. ஹரே கிருஷ்ண. வர்ணாசிரம தர்மத்தை நிராகரிச்சவங்க இருக்காங்க, பின்பற்றவங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் உதாரணம் கொடுத்தேன். சுகதேவ கோஸ்வாமி அதை நிராகரிச்சார். நிறைய ஆச்சாரியர்கள் அதை பின்பற்றி இருக்காங்க. பிரபுபாத் கடல் தாண்டி சன்னியாசம் போகக்கூடாது இருந்தாலும் பிரபுபாத மீறினார். ப பசு பராமரிப்பின் மூலமா பிராமண தன்மைகளை, பிராமண தன்மைகள் வரும் அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா அடுத்த பிறவியில் அவங்க பிராமணர் ஆவாங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படி வச்சிருந்தா அது தவறு இல்ல, அப்படி வச்சிருந்தா அது தவறு. தொன்று தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா எல்லா கோயில்கள்லயுமே பசுக்கள் இருக்கும். பசு பராமரிப்பு அப்படிங்கிறது பொதுவா வைஷ்யர்களுடைய பணி, அதே சமயத்துல பிராமணர்கள் வீட்டிலையும் பசு இருக்கும். அந்த ரீதியில எல்லா கோயில்கள்லயுமே பசு இருக்கும். அதன் அடிப்படையில பசுக்களை பராமரிக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நான் எந்த ஒரு கருத்து சொன்னேன்னா, பசு பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு சுமை அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள்கிட்ட தெரியப்படுத்திடக்கூடாது. அப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா அப்ப அதனால நம்ம அடையப்படக்கூடிய இலக்கு வந்து மீறப்படும். பசு பராமரிப்பு எந்த அளவுக்கு லாபத்தை தரக்கூடியதுங்கிறத நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். நிச்சயமா சாத்தியம், இங்கதான் பிரச்சனையே. எல்லா நேரத்திலையுமே பசுக்களை ஒருத்தர் பராமரித்தால் பசு அவனை பராமரிக்கும். தர்ம ரக்ஷதி இதி ரக்ஷிதாக, யார் தர்மத்தை காக்குறாங்களோ அவங்களுக்கு தர்மம் காக்கும். பசுக்களை யார் பராமரிக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க செல்வ செழிப்போட இருப்பாங்க. எந்த மாதிரியான செல்வ செழிப்புங்கிறது வேறுபடலாம், எது செல்வ செழிப்புங்கிறது வேறுபடலாம். டின்னு கார் இருந்தா செல்வ செழிப்பு நீங்க நினைச்சீங்கன்னா அது வேறுபடலாம். ஆனா அடிப்படையில சில நடைமுறை பிரச்சனைகள் இருக்கலாம் கலியுகத்துல, இல்லைன்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு முந்தைய காலகட்டங்கள்ல பசுக்களுக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது காலையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் மேய விடுவாங்க. நிறைய புல்வெளிகள் இருக்கும், மேய்ஞ்சிட்டு வரும். மேய்ஞ்சிட்டு வரும்போது அதுக்குன்னு எதுவும் சாப்பாடு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கலா, ஏன்னா நீங்க எக்கனாமிக்கலா பேசுறதுனால அந்த ரீதியில பொருளாதார ரீதியா நம்ம பார்த்தோம்னா பசுன்னு வச்சிருந்தோம்னா நிச்சயமா குட்டி போடும். கண்ணு குட்டி வர்றது ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமான்னு சொல்ல முடியும், 50-50. அந்த பசுமாட்டுக்கு நீங்க என்ன வேலை வச்சிருக்கீங்க சார், அந்த காலமாட்டுக்கு என்ன வேலை வச்சிருக்கோம், ஏறு விடுவோம். சரி, பசுமாடு சாணம் போடுது, அது கோமியம், கோமியம் தரு, அதுக்கு அதை எந்த விதத்துல உபயோகப்படுத்த போறோம், உரமா உபயோகப்படுத்தும். அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தும் போது எக்கனாமிக்கலி பிரச்சனை வராது. அதை உபயோகப்படுத்தாம வெறும் பாலை மட்டும் திறந்தோம்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதனாலதான் சில பிரபா சொன்னார் மொத்த அமைப்பும் அவசியம் தான். டிராக்டர் எல்லாம் ஓரம் கட்டுங்க, ஒரு பக்கம் டிராக்டரை நீங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பசு பராமரிப்ப என்கரேஜ் பண்ணீங்கன்னா என்னைக்குமே நடக்காது. அவர் சொன்ன நிகழ்ச்சி தான் கண்டிப்பா நடைபெறக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா 50% காலமாடு வரும், அந்த காலமாட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்றாங்க, வச்சு சாப்பாடு போட முடியல காலமாட்டுக்கு, கசாப்பு குளத்துக்கு அனுப்புன்னு அனுப்புறாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய விவசாயிகள் அதான் பண்றாங்க. பசுமாடு பால் தருது, காலமாடு என்னத்துக்கு இருக்கணும், அதான் டிராக்டர் இருக்குது. பசுவும் பால் வேணும்னா அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், அவுட் புட் இல்லை. எக்கனாமிக்கல் கால்குலேஷன் பிசினஸ். பசு பராமரிப்பு பசு பராமரிப்பா பண்ணணும், பிசினஸா பண்ணக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே பிசினஸ் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கூட தமிழ் எப்படிதான், முன்னாடி விவசாயம் தான் சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ஞாபகம் இருக்கும் கூட சின்ன வயசுலாம் படிக்கும் விவசாயம் தான் இருந்தது. இப்ப வந்து விவசாய தொழில்ங்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்துறான், ரைட்டா இல்லையா? அதே மாதிரி முன்னாடி அக்ரிகல்ச்சர் இருந்தது இங்கிலீஷ்ல, அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்ரி பிசினஸ் ஆகிட்டாங்க, ரைட்? இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் அக்ரி பிசினஸ் போடுறான், அந்த வார்த்தை உபயோகிக்கிறான். நம்ம பிசினஸ் பண்ணோம்னா கஷ்டம்தான் அது இந்த கலியுகத்தில். குறிப்பா எல்லாத்தையும் உபயோகிக்கிற மாதிரி ப்ரோபா சொல்லிக் கொடுத்த மாதிரி செயற்கை உரங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு, டிராக்டர்லாம் ஓரம் கட்டிட்டு, பசுமாட்டையும் காளமாட்டையும் வயல்ல உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா இன்றைக்கும் கூட பசுமாடு நிறைய பேரை பராமரிக்க கூடும், சாத்தியம்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.